الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والآخرة للمتقين ولا عدوان إلا على الظالمين. وأصلي وأسلم على أشرف الأنبياء وسيد المرسلين سيدنا محمد سيد الأولين والآخرين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أحسن الحديث كلام الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. غنيتكم ملكم يا سهودر. السلام عليكم ورحمة الله وبركاته. نعم ورحمة الله. இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் அருமையான வாழ்க்கை வரலாற்றிலிருந்து ஒரு சில விடயங்களை தெரிந்து வருகிறோம். அந்த தொடரில் நாம் இறுதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுதைபியா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தில் குறைஷி காவலர்களுடன் கைச்சாத்திட்ட உடன்படிக்கை, அதற்கு பின்னால் தங்களுடைய அழைப்பு பணியில் ஒரு புதிய திருப்பு முனையை நோக்கி நபி அவர்கள் நகர்வதற்கு ஆரம்பித்து அதனுடைய முதற்கட்டமாக நபி அவர்கள் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், மதீனாவை சூழ உள்ள அதே நேரத்தில் அரேபிய தீபகற்பத்துக்கு வெளியே உள்ள முக்கியமான அரசர்களுடன் இஸ்லாமிய அழைப்பை உள்ளடக்கிய கடித தொடர்பை ஏற்படுத்துவதற்கு நபி அவர்கள் முற்பட்டு அந்த அடிப்படையில் அபிசீனிய மன்னர், பாரசீகத்துடைய மன்னர், அதேபோன்று எகிப்து மன்னர் கிஸ்ரா நஜாஷி போன்ற இந்த மன்னர்கள், அதே போன்று ரோமாபுரி மன்னர் கைசர், இது போன்று இன்னும் பல மன்னர்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு கொடுத்து நபி அவர்கள் கடிதங்களை அனுப்பி வைத்த அந்த நிகழ்வுகளை பார்த்தோம். அதிலே மூன்று மன்னர்களை பற்றி நாங்கள் அவர்களுடைய அந்த பதில் எவ்வாறு இருந்தது என்ற விடயங்களை சென்ற அவர்களை நாங்கள் பார்த்தோம். நான்காவதாக நபி அவர்கள் அனுப்பிய கடிதம் மிக முக்கியமான ஒரு செய்தி. கைசர், ரோமாபுரியுடைய மன்னர் கைசருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைத்த அந்த கடிதம். இது சம்பந்தமாக இந்த செய்தி நீண்ட ஒரு ஹதீஸாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவர்களுடைய சஹீஹுல் புகாரியிலே இந்த சம்பவத்தை முழுமையாக விளம்பரம் செய்திருக்கின்றார்கள். அந்த கடிதத்திலே பின்வருமாறு இடம்பெற்றிருக்கின்றது. நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மின் முஹம்மது இப்னு அப்துல்லாஹி வ ரசூலிஹி இலா ஹிரகல் அதீமிர் ரூம் இலா ஹிரகல் அதீமிர் ரூம் சலாம் அல மன் இத்தபஅல் ஹுதா. ஏற்கனவே அந்த நபி அவர்களுடைய கடிதங்கள் இந்த சாயலில்தான் இடம்பெற்றிருந்தது. அதுவும் விசேஷமாக வேதத்துடையவர்களை நபி அவர்கள் நோக்கக்கூடிய நேரத்தில், ஒழிக்கக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு பின்வரும் அந்த குர்ஆன் வசனத்தை நபி அவர்கள் ஆலை பிராண்டே 64 வசனமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய குர்ஆன் வசனத்தை நபி அவர்கள் எழுதிய தகவலை நாங்கள் சொன்னோம். நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹுடைய தூதர் முஹம்மது இடத்திலிருந்து ரோமாபுரியுடைய மன்னர் ஹிரக்கலுக்கு எழுதி கொள்ளக்கூடிய செய்தி, சலாமுன் அலா மன் இத்தபஅ அல் ஹுதா, நேர்வழியை பின்பற்றக்கூடியவர்களுக்கு சாந்தியும் சமாதானம் உண்டாகட்டும். அஸ்லிம் தஸ்லம், அஸ்லிம் தஸ்லம், நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், உனக்கு ஈடக்கம் கிடைக்கும். அஸ்லிம் யூக்திக் அல்லாஹு அஜ்ரக மர்ரதை, நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உனக்கு அல்லாஹு தஆலா அஜ்ரக மர்ரதை, இரண்டு தடவை என்ற கூலியை கொடுத்து வருவான். என்று சொன்னால் ஏற்கனவே கிறிஸ்தவத்தை உண்மையாக ஏற்றிருந்தால் அந்த நன்மை கிடைக்கும். அதே போன்றே சத்தியம் உனக்கு வந்ததற்கு பிற்பாடே என்னை நம்பிவிட்டால் உனக்கு அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தையும் கொடுத்து விடுவான் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொல்லியிருந்தார்கள், அஸ்லிம் அஸ்லிம் தஸ்லம் யூதிக் அல்லாஹு அஜ்ரக மர்ரதைன் ஃபஇன் தவல்லைத ஃபஇன் அலைக இஸ்மல் அரிசியீன் ஃபஇன் தவல்லைத, நீ மறந்து விட்டாய் என்று சொன்னால் ஃபஇன் அலைக இஸ்மல் அரிசியீன், அந்த அரிசிகளுடைய பாவம் குற்றம் உன்னை சாரும். அரிசிகள் யார் என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த கிறிஸ்தவர்களிலே ஓரளவு ஏகத்துவ கொள்கையிலே உள்ளவர்கள் இந்த சிலுவை வணக்கங்களை செய்யாத அந்த கிறிஸ்தவர்களையும் ஓரளவு ஏகத்துவ கொள்கையை சார்ந்தவர்கள் இருந்தார்கள். அவர்களை என்னை நம்பி இந்த சத்திய கொள்கைக்கு வரவிடாமல் நீ தடுத்திருந்தால் அவர்களுடைய குற்றமும் உன்னை சார்ந்துவிடும் என்று எச்சரிக்கின்றார்கள். இதுதான் நம்பி அவர்களுடைய அந்த கடிதத்தினுடைய முறையாக இருந்தது. அந்த அறிவிக்கையில் இவர்களை பற்றி பலவித கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. சரித்திர ஆசிரியர் அதிலே மிக பொருத்தமான ஒரு கருத்தாக விளங்கக்கூடிய சொன்னால், அரிசி என்று சொன்னால் அந்த கிறிஸ்தவர்கள், ஏன்னா ரோமாபுரத்தில் இருந்தவர்கள் கிறிஸ்தவர்கள், அந்த கிறிஸ்தவர்களையும் சிலை வழக்கங்களை விட்டு ஒதுங்கிய சத்திய அதாவது ஏகத்துவ இஞ்சியலை முழுமையாக ஏற்ற சரியான கொள்கைகளை இருந்தவர்கள் இருந்தார்கள். ஆகவே இவர்களுக்கும் இந்த சத்தியத்தை செல்ல விடாமல் நீ தடுத்துவிட்டால் உனக்கு அவர்களுடைய குற்றமும் உன்னை சார்ந்துவிடும் என்று சொல்லிவிட்டு அந்த வசனத்தையும் எழுதி காட்டுகின்றார்கள். வேதத்துடையவர்களே, எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் சரிசமமான ஒரு கொள்கை, ஒரு வார்த்தையின் பக்கம் நீங்கள் வாருங்கள். அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்கக்கூடாது, அவனுக்கு யாரொன்றையும் வினையாக்கக்கூடாது. அல்லாஹுவை விடுத்துவிட்டு எங்களிலே ஒருவர் மற்றவரை சிலைகளாக எடுத்து வணங்கக்கூடாது, கடவுள்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. அவர்கள் மறுத்துவிட்டால் நீங்கள், நாங்கள் முஸ்லிம்கள் என்பதற்கு நீங்களே சாட்சியாளர்களாக இருந்து விடுங்கள் என்று சொல்லிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய அந்த வசனத்தை எழுதிக்காட்டி இந்த கடிதத்தை அவர்களிடத்திலே ஒப்படைப்பதற்காக வேண்டி ரோமாபுரி என்பதே ஒரு சூரதேசத்திலே இருந்தது. ஆகவே அந்த புஸ்ராவுடைய அந்த ரோம மன்னர் இரக்கருடைய ஆட்சிக்கு கீழே இருந்த புஸ்ரா தேசத்துடைய கவர்னருடைய கையிலே இந்த கடிதத்தை ஒப்படைக்கும்படி ஜஹியத்துன் கலீஃபா அல் கல்பி ஜஹியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கையிலே இந்த கடிதத்தை நபி அவர்கள் அனுப்புகின்றார்கள். அனுப்பக்கூடிய சமயத்திலே அந்த கைசர் அந்த மன்னர் என்ன செய்கின்றார், இரக்கல் என்று சொல்லக்கூடிய அந்த ரோமாபுரியுடைய மன்னர் கைசர் என்ன செய்கின்றார், இங்கு வந்திருக்கின்றான். இந்த தருமத்தில் இந்த கடிதம் அனுப்பக்கூடிய காலகட்டத்திலே ஈலியா என்று சொல்லக்கூடிய பைத்துல் மக்தீஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு அவன் வந்திருக்கிறான். அப்ப எங்கிருந்து, ரோமாபுரத்தில் இருந்து அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்ட இடம். என்றால் ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், ரோமர்களுக்கும் பாரசீகர்களுக்கும் இடையிலே அந்த காலத்திலே ஒரு சண்டை இடம்பெற்றுக் கொண்டிருந்தது, யுத்தம் நடந்து கொண்டிருந்தது. அந்த யுத்தத்திலே ரோமர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள், பாரசீகர்கள் தோற்கடிக்கப்பட்டார்கள். அதனுடைய பின்னணியில் தான் அந்த பாரசீக மக்கள் என்று சொல்லிவிட்டார்கள், அந்த தோல்வியை சகித்துக் கொள்ள முடியாமல் அந்த மகன் தந்தையை கொலை செய்த சம்பவத்தை நாங்கள் பார்த்தோம். அதற்கு பின்னால் அந்த பாரசீகர்கள் ரோமர்களிடத்திலே இருந்து கைப்பற்றிய பொருட்களை, அவர்களுடைய ஆட்சியிலே இருந்து பிடித்த இடங்களை எல்லாம் ரோமர்களுக்கு ஒப்படைத்து விட்டு, இரக்கல் மன்னருக்கு ஒப்படைத்து முழுமையாக அவர்கள் சிறந்தராகிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் தான் இந்த காகிதம் போய் சேருகின்றது. யாருக்கு, கைசர் மன்னருக்கு. அவன் ரோமாபுரி அதே போன்றே பாரசீகம், இந்த இரண்டும் அவருடைய கட்டுப்பாட்டிலே வந்த ஒரு இவர்களே மமதியிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பத்திலே நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தகவலை ஏற்படுத்திய ஒரு செய்தி அவனுக்கு சென்றான். அவனுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். ஆனால் சத்தியம் உண்மையான ஒரு மனிதனுடைய ஆழ்மனதை தொட்டுவிட்டான், அவன் எந்த இடத்தில் இருந்தாலும் சத்தியத்துக்கு அவன் தலைப்பாய்ச்சி காண்பேன். இதுதான் மனிதனுடைய இயல்பு, இதுதான் உண்மையான ஒரு மனிதனுடைய நேர்மையாக நிதானமாக நீளமாக சிந்திக்கக்கூடிய மனிதனுடைய நிலையை இப்படித்தான் இருக்க வேண்டும். அதற்கு மாற்றமாக ஒரு மனிதன் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், மனிதர்களே சிலர்கள் இருக்கின்றார்கள், இதா கீல லஹு தக்கில்லா அஃதத்துல் இஸ்ஸத்து பில் இஸ்ம், அல்லாஹ்வை நீ அஞ்சிக் கொள் என்று அவர்களிடத்திலே சொல்லப்பட்டால் அஃதத்துல் இஸ்ஸத்து பில் இஸ்ம், அவர்களுக்கு கூடிய அந்த பாவத்துடைய ஆணவம் அவனை ஆட்கொண்டு அதை மறுத்து விடுவான். இது மனிதனுக்கு உகந்தது அல்ல. நான் ஒரு தவறை இருக்கின்றான், அல்லாஹ்வை நீ அஞ்சிக் கொள் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த மனிதன் அந்த இடத்திலே பணிந்து விட வேண்டும், சத்தியத்திற்கு அவன் தலை குடித்து விட வேண்டும். இந்த நிலையை தான் இந்த ரோம மன்னரிடத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த திறக்கல் என்ன செய்கின்றான், அந்த வெற்றியை அடைந்து கொண்டு அந்த சிலுவையை எடுத்துக்கொண்டு, ஏன் அந்த சிலுவை அதாவது அவர்களுடைய கடிப்படை இருந்ததே அந்த ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் சிலுவலை சிலுவையிலே அறையப்பட்டதாகத்தான் கிறிஸ்தவர்கள் நம்பி வந்தார்கள். அந்த சிலுவை ரோமர்களுடைய கையிலே இருந்து பாரசீகர்களுடைய கைக்கு கைமாறி இருந்தது. யுத்தம் வென்றதற்கு பின்னால் அவர்கள் அந்த பொருட்கள் அனைத்தையும் ரோமர்களுக்கு ஒப்படைத்து விட்டார்கள். அதிலே இந்த சிலுவையும் ஒப்படைக்கப்படுகின்றது. அப்ப அவர்களுடைய கனிப்புலை என்ன? நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அறையப்பட்ட சிலுவை தான் இது. அதை அந்த குறிப்பிட்ட இடத்திலே பைத்துல் மக்தஸிலே கொண்டு போய் அதை கட்டிவிட வேண்டும். அந்த காரியத்தை செய்வதற்காக வேண்டியும் அந்த வெற்றியை மக்களுடன் பகிர்ந்து கொள்வதற்காக வேண்டியும் தான் ரோம மன்னர் ஹெரக்கல் கைசரத்து சொல்லக்கூடிய அந்த ஹெரக்கல் மன்னர் எங்கு வந்திருக்கிறார்? ஈலியா என்று சொல்லக்கூடிய பைத்துல் மக்தஸில் வந்திருக்கிறார். இப்ப இந்த காலகட்டத்திலே தான் நபி அவர்கள் தஹியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய கையிலே இந்த கடிதத்தை அனுப்பி வைக்கின்றார்கள். இந்த செய்தியை முழுமையாக சொல்லுகின்றார்கள் அபூ சுஃபியான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு. அபூ சுஃபியான் இப்னு ஹர்ப் இவர்கள் இந்த செய்தியை சொல்லுகின்றார்கள். நாங்கள் வியாபார நோக்கத்திலே ஷாம் பக்கமாக போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் முஹம்மதுடைய கடிதம் யாருக்கு வருகின்றது? அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அபூ சுஃபியான் மக்காவுடைய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அந்த வியாபார நோக்கத்திலே நாங்கள் ஷாமுக்கு சென்றிருக்கக்கூடிய நேரத்திலே ஹெரக்கல் மன்னர் அங்கே ஈலியா பைத்துல் மக்தஸை தரிசிப்பதற்காக வந்திருந்தார். அந்த காலகட்டத்திலே தான் நபியுடைய கடிதம் இங்கே வந்திருக்கின்றது. ஹெரக்கல் மன்னருடைய கைக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நேரத்திலே இந்த கடிதம் கிடைத்ததும் ஹெரக்கல் பார்க்கின்றார். இந்த கடிதத்தை படித்துவிட்டு இதனை பற்றி தீர விசாரிப்பதற்கு இந்த முஹம்மதுக்கு எதிராக இருக்கக்கூடிய சில மக்களும் நாங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்திலே இருக்கின்றார்கள். அவர்களை அழைத்து இது பற்றி ஒரு விசாரணை செய்து பார்ப்போம். இந்த நபித்துவத்தை வாழக்கூடிய இந்த மனிதருடைய பின்னணி என்ன? இவர் என்ன சொல்லுகின்றார்? இவருடைய கொள்கை என்ன? எதற்பக்கம் இவர் அழைத்து கொடுக்கின்றார் என்பதை பற்றி ஒரு தீவிர விசாரணை ஒன்று செய்து பார்ப்போம் என்பதற்காக வேண்டி ஆரம்பிக்கின்றார். ஆரம்பி இந்த அபூ சுஃபியானையும் அபூ சுஃபியானுடைய இருந்த அவருடைய சகாக்களையும் தன்னுடைய அவைக்கு அழைத்து வரும்படி செய்கின்றார். யார்? இந்த கைசர் ரோம மன்னர். இப்பொழுது அபூ சுஃபியான் என்ன செய்கின்றார்? அவைக்கு வருகின்றார். அவைக்கு வந்ததும் மிக நேர்மையான முறையில் நீளமான முறையில் தான் அந்த கைசர் ஹெரக்கல் நடந்து கொள்கின்றார். கைசர் என்பது அவர்களுடைய முறை பெயர், ஹெரக்கல் என்பது அவருடைய பெயர். ஒவ்வொரு ஆட்சியாளர்களுக்கும் இந்த சிரமம் என்ற மாதிரி பெயர்கள் இருந்தது. சொன்னால் எகிப்து மன்னர், அதே போன்று கிஸ்ரா என்று சொன்னால் பாரதீயத்துடைய மன்னருக்குரிய பேர், நஜாஷி என்று சொன்னால் அந்த அபிசீனியாவுடைய மன்னர் பதவிக்கு வரக்கூடிய எல்லா பேருக்கும் ஒரு பட்ட பேராக நஜாஷி சொல்வார்கள். அந்த அடிப்படையில் இவருடைய பேர் சேர்ந்து கைசர், ஆனால் யதார்த்தமான பேர் ஹெரக்கல். ஆகவே அந்த ஹெரக்கல் என்ன செய்கின்றார் கேட்கின்றார்கள். இந்த கூட்டம் வந்ததும் அபூ சுஃபியானோட சேர்ந்து இந்த கூட்டம் வந்ததும் உங்களுக்கு மத்தியிலே அந்த அரேபிய தீபகற்பத்திலே நபித்துவத்தை வாழக்கூடிய முஹம்மது ஒரு நபர் தோண்டி இருக்கின்றார். அவருக்கு குடும்ப அமைப்பிலே மிக நெருங்கிய உறவுள்ளவர் யார் என்று கேட்கின்றார்கள். அப்பொழுது அபூ சுஃபியான் தான் சொல்றார், செய்தி புகாரில் செய்து வருகின்றது. அபூ சுஃபியான் சொல்லுகின்றார், நான் தான் முஹம்மதுக்கு அவருடைய குடும்பத்துக்கு மிக நெருக்கமானவர் என்று சொன்னதும் ஹெரக்கல் சொல்லுகின்றார், அது நூஹு மின்னி வகர்ரிபு அஸ்ஹாபஹு, அவரை எனக்கு பக்கம் அழைத்து வரும், அவருடைய சகாக்களையும் அப்படியே அழைத்து வந்து ஜஅலூஹும் இந்த மஹ்லிஹி, எனக்கு பக்கத்தில் யார அபூ சுஃபியான் நிறுத்தி விட்டு அபூ சுஃபியானுக்கு பின்னால அவருடைய சகாக்களை நின்றிருக்கும்படி செய்யுங்கள். அதுக்கு பின்னால மொழி வித்தியாசம் இருந்ததுனால அவருடைய டிரான்ஸ்லேட்டர் கிட்ட சொல்லுகிறார், இன்னி சாஹிரும் ஹாதா ஹாதா ரஜுல், இப்ப நான் இந்த அபூ சுஃபியான் இந்த நபரிடத்துல அந்த முஹம்மதை பற்றி சில கேள்விகளை கேட்க போகின்றேன். இவர் என்னிடத்துல பொய் சொன்னால் பின்னால் இருக்கிறவங்க உடனடியாக இவர் பொய்யன்னு சொல்லணும், இவரை பொய் சொல்றாரன்னு சொல்லணும். فوالله لولا الحياه من ان يكذب علي كذبا لكذبت عليه, நான் பொய்யனுக்கு பிற்காலத்திலே மக்கள் பேசிக்கொள்வார்கள் என்ற அச்சம் மாத்திரம் எனக்கு இல்லை என்றிருந்தால் இந்த தருணத்திலே எனக்கு அழகாக பொய்களை பிணைத்து கட்டி சொல்லி அந்த கைசருடைய உள்ளத்திலே முகமதை பற்றி தோண்டியிருந்த அந்த எண்ணங்களை எல்லாம் மாற்றி கொள்வதற்கு ஒரு அரிய சந்தர்ப்பமே என்னிடத்துலதான் விசாரணை நடக்க போகிறது. அழகாக சொல்லியிருக்கலாம், ஆனால் அதை சொல்லுவதை நான் விரும்பவில்லை. ஆகவே தான் நாங்கள் ஏற்கனவே படித்தோம், ஜாகிலியா காலத்து மக்களாக இருந்தாலும் அவர்கள் சில நற்குணங்களை கொண்டவர்களாக இருந்தார்கள். அதில் விசேஷமாக பொய் சொல்லக்கூடிய பழக்கம் அவர்களிடத்தில் இருக்கவில்லை. பொய்யை அவர்கள் வருத்தி தான் பார்த்தார்கள். பல பாவங்களை மிகப்பெரிய பஞ்சமா பாவங்களை எல்லாம் செஞ்சு வந்தாங்க, நல்லா வேற விஷயம். ஆனால் இந்த பொய் என்று சொல்வது பெரும் பாவங்கள் உண்டு. ஆகவே அந்த காலத்து மக்கள் கூட வருத்தி வந்தார்கள். அதனால் நான் பொய் சொல்ல விரும்பவில்லை, உள்ளதை உள்ளபடியாகத்தான் சொல்ல நான் எண்ணம் கொண்டு விட்டேன். அப்பொழுது என்னிடத்திலே ஒவ்வொரு கேள்வியாக இருக்கின்றான். முதலாவது கேள்வி கேட்கின்றார், முன்னால் இவர் வைத்திருக்கக்கூடிய இந்த வாதம் நபித்துவம் என்பது ஒரு முக்கியமான வாதம். மறைவான செய்திகள் எனக்கு வருகின்றது, வானத்திலே இருந்து எனக்கு தகவல் வருகின்றது என்பது ஒரு புதிய ஒரு தகவல். இது போன்ற ஒரு செய்தியை இவருக்கு முன்னால யாரும் இந்த மக்காவில எடுத்து வைத்தது உண்டா? அப்படி சொல்லுங்க, இவர் தான் முத முத இப்படி ஒரு புதிய செய்தி எடுத்து வந்திருக்கிறார். சரி, மூன்றாவது கேள்வி என்ன, இந்த முகமதுடைய சந்ததியில் இவருடைய மூலாதையர்கள் யாராவது மன்னராக இருந்திருக்கிறாங்களா? முக்கியமான கேள்விகள். அதுக்கெல்லாம் பின்னால் விளக்கம் சொல்லுவாரு. யாரே பிரச்சனை விளக்கம் சொன்னாரு, மன்னர் பதவியில் இந்த ஆட்சி பதவியில் இருந்தவங்க யார் இருக்கிறாங்களா? ஒரு சூழல் இல்லை, அவங்க சாதாரண குடும்பம் தான். கால அடுத்த கேள்வி நான்காவது, இவருடைய பல வசியார் இந்த முகம்மது எல்லாம் என் இறக்கல பொறுத்தவரையில் வேதத்தில் மாசர கற்றவர். அவருக்கு என்ன இருக்கின்றது? இஞ்சி பைபிள் வச்சிருக்காங்க, பைபிள் இந்த தகவல் தான் இருக்குது. அதை ஒட்டிதான் இந்த கேள்விகள் கேட்கப்படுகின்றன. இந்த முகமதை பின்பற்றக்கூடியவர்கள் மேற்குடி மக்களா, சிறந்த மக்களா, அப்பாவும் அல்லது பலவீனமான சாதாரண நிலையில் இருக்கக்கூடியவர்களா? கொடுத்துவர்களும் அப்பாவும் அவரோடு இருக்கக்கூடியவர்களா? இப்பதான சாதாரண பலவீனமான மக்கள் தான். ஒவ்வொரு தேசங்களில் இருந்தே வந்த மக்கள் தானே அவர்களுக்கு உள்ள பிரச்சனையில மிக முக்கியமான பிரச்சனை ஒன்றுதான். ஏன் எங்களை எல்லாம் விட்டு விட்டு இந்த அபிஷேகம் வந்த விழாலே, அதே போன்றே ரோமாபுரியில் இருந்து வந்த சுகைபோ, இது போன்றவர்களை தானே முகமது வச்சிருக்கார் என்பது பிரச்சனையா இருந்தது. கால அயசீதுடன் அடுத்த கேள்வி, நாளுக்கு நாள் இவர்களுடைய எண்ணிக்கை கூடுகின்றதா குறைகின்றதா? கொண்டு பயசீதம் உண்மையை உள்ளதை உள்ளபடியா சொல்றாங்க, இல்ல கூடிக்கொண்டுதான் போறாங்க. இவருடைய கொள்கையில இணைந்தவர்கள் யாராவது அதில ஏற்பட்ட வெறுப்பின் காரணமாக வெளியேறியதுண்டா? கொண்டுடா, அந்த சம்பவம் நடந்ததே இல்லை. அடுத்ததாக கேட்கின்றார், இந்த செய்தியை இவர் முன்வைப்பதற்கு முன்னால், இந்த வாதத்தை நபித்துவத்தை முன்வைப்பதற்கு முன்னால், இதற்கு முன்னால் உள்ள அவருடைய பாசத்தை அந்த லைஃப்ல இவரே ஏதாவது பொய் சொன்ன செய்திகள் இருக்குதா? முக்கியமான கேள்விகள். பொல் சுடா இல்லை, பொய் சொன்னதே இல்லை. அவங்க நான் உங்களை சொன்னாங்க நவீனத்தை சொல்லலாம், இப்ப மாறி சொல்ல முடியல, அது பொய் என்னது அவங்க, ஆனா இங்க சொல்லலாது, இந்த சமையல சொல்லலாது, பின்னால மக்கள் இருக்கிறாங்க, பின்னால அவருடைய சகாக்களே மாறி விட்டாங்கன்னா பிரச்சனை ஆகிவிடும். அடுத்த கேள்வி கேட்கிறாரு, அதுதான் அபூ சுஃபியானுக்கு ஒரு இன்னொரு துணுக்கு கிடைச்ச ஒரு கேள்வி கேட்கிறா. அடுத்த கேள்வி, பகல் ஏற்றுகிறோம், இவர் மோசடி செய்வதா? மோசடி ஏற்று செய்வரா? கொள்சூடா, மோசடி எதுவும் செய்ததில்லை. ஆனால் உனக்கு மீன் முத்தத்தில் லான தெரியுமாகவோ பாங்கிலும் செய்யா, இப்ப நாங்க அவரை விட்டும் ஒதுங்கி கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, இப்ப என்ன செஞ்சிருக்கிறா தெரியாது. லேசான பாக்குறாரு, இந்த கேள்வியிலையும் எந்த துணுக்கு கிடைக்கல, ஒரு செய்தியை போடுறதுக்கு எந்த வாய்ப்பு கிடைக்கல, இதுல மட்டும் கொஞ்சம் அப்படி லேட்டாக தருகிறார். என்ன செய்யறது? அவர் அப்படி மோசடிகள் எல்லாம் செய்யறதில்லை. ஆனா இப்ப என்ன செஞ்சிருக்க தெரியாது, இப்ப நிலைமைகள் மாறி இருக்கிறோம் தெரியாது சொல்லிவிட்டு சொன்னார் அபூசுமியான். செய்தி புகாரில் வருகின்ற அபூசுமியான் சொன்னாரு, சும்கினமி கனிமத்தும் முதுகிலுமிஹா செய்யல் வைரமாதிரி கனிமா, இந்த இடம் மாத்திரம் தான் எனக்கு ஒரு வார்த்தையை உள்ளாக்குறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது, வேற எதுலையும் எனக்கு பொய் சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. மகள் பாசலுக்கு மூவ், அடுத்த கேள்வி, அவரோட நீங்கள் சண்டையிட்டதுதான் கொடுத்துனா? அடிக்கடி அவரோட நான் போலிக்கொள்வோம், பல வகைவுக்கான விசால மூவியா, அவரோட உள்ள யுத்தங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும், அதனுடைய முடிவுகள் எப்படி இருந்தது? அப்பொழுது சொல்லுகின்றார், அவரோட நாம் யுத்தம் செய்வோம், சில சமயத்தில் நாங்கள் வெல்வோம், பல சமயங்களில் அவரை எங்களை வென்றெடுத்திருக்கின்றார். அடுத்த கேள்வி, மாதாய போருக்கும், சரி இதெல்லாம் அவ்வளோ தான் இருக்கட்டும், அவர் என்ன சொல்றார், அவருடைய மெசேஜ் அந்த மெசேஜுடைய சாராம்சம் என்ன, சமரி என்ன? கொல்சு எப்போதும் புதுல்லாஹ வஹ்தஹு வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅ, அல்லாஹுவை மாத்திரம் நீங்கள் வணங்குங்கள், அவனுக்கு யாவற்றையும் இணையாக்காதீர்கள். உங்களுடைய மூலாதையர்கள் பொய்யாக கற்பனை செய்து வணங்கி வரக்கூடிய இந்த கடவுள் கோட்பாடுகளை எல்லாம் விட்டு அவைகளை எல்லாம் ஒதுக்கி தள்ளுங்கள் சொல்லுங்க. அவருக்கு சொல்லுங்க, நான் அவர்கிட்ட முகமதுடைய வம்சாவளியை பற்றி கேட்டேன், அவர் சிறந்த வம்சத்திலே குடும்பத்திலே பிறந்தவர் என்று சொன்னார். நபிமார்களுடைய வரலாறு இப்படித்தான். முகமதுக்கு முன்னால வந்த எல்லா நபிமார்களும் அந்த குடும்பத்தில் உள்ள மிக சிறந்த குடும்பத்திலே தான் அவர்கள் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள், பிறந்திருக்கிறார்கள். அதே போன்றே அடுத்த கேள்வி நான் கேட்டேன், அல் கால அஹது மின்கும் ஹாதல் கவுல் அபலஹு, இவருக்கு முன்னால் இந்த கொள்கை யாராவது எடுத்து வைத்திருந்தான்னு கேட்டேன். அத கரத அல்ல இல்லைன்னு சொன்னீங்க நீங்க. அதே போன்று தான், லவ் கான அஹது கால ஹாதல் கவுல் கபலஹு லகுல்த ரஜுல் யஹ்தசி பிகௌலி கீல கபலஹு, இவருக்கு முன்னால் இந்த கொள்கை யாராவது எடுத்து வச்சிருந்தால் நீங்க என்ன சொல்வீங்க, அவரை ஃபாலோ பண்ணி இவரும் அந்த வழியில போறதுக்கு முயற்சிக்கிறான்னு சொல்வீங்க. ஆகவே யாரையும் இந்த முகமது ஃபாலோ பண்ணி சொல்லல. அப்ப இது புதிய ஒரு செய்தி உங்களுக்கு, அதனால உங்களுக்கு மறுக்கிறது கடமை தான் சொல்ல வர்றாரு. அதே போன்று நான் கேட்டேன் உங்களிடத்திலே, அல்கான மின் ஆபாயிகும், அந்த முகமதுடைய மூதாதையர்கள் யாராவது மன்னராக இருந்தாங்கன்னு கேட்டேன். அத கருத்தா இல்லையு சொன்னீங்க, இவருடைய மூதாதையர்கள் யாராவது மன்னராக இருந்திருந்தால் நீங்க என்ன சொல்லி மறந்திருப்பீர்கள், தந்தையுடைய ஆட்சியில இவரு என்ன செய்யறாரு, பங்கெடுக்க போறாரு, அந்த ஆட்சியை தான் இவரும் ஆசைப்படுகின்றார் என்று சொல்லி நீங்க மறுத்திருப்பீர்கள், அதனால இல்லைன்னு சொல்றீங்க. அதே போன்று இவர் பொய் சொல்லுகின்றாரா என்று நான் கேட்டேன், இல்லை என்று சொன்னீர்கள். அது போன்றுதான், அறிவு அண்ணகு லப்ய கொள்ளியதால் இவருடைய வாழ்க்கையில வரலாற்றில் பொய்யை நீங்கள் பரிசித்து பார்த்ததே இல்லை என்று நீங்களாகவே தான் சொல்லிவிட்டீர்கள். ஆகவே நான் சொல்லுகின்றேன், அல்லாஹுடைய உங்களுடைய விடயத்திலே பொய் சொல்லாத இந்த நபர் அல்லாஹுடைய விடயத்திலே பொய்யை கற்பனை பண்ணி பிணைத்து சொல்ல முடியாது, பொய்ய சொல்ல முடியாது. உங்களுக்கு மத்தியிலே பொய் சொல்லாதவர் அல்லாஹுடைய விடயத்தை பொய் சொல்ல மாட்டார். அதே போன்றே இன்னொரு கேள்வி கேட்டவங்களுக்கு, மேற்குடி மக்கள் சிறந்த மக்கள் தானா இவரை பின்பற்றுகின்றார் அல்லது பலவீனர்கள் தானா பின்பற்றுகின்றார்கள் என்று கேட்ட நேரத்திலே நீங்கள் சொன்னீர்கள், மிகவும் பலவீனமானவர்கள் தான் இந்த முகம்மதை பின்பு என்று செல்லுகின்றார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். அதுபோன்றுதான் பின்பற்றக்கூடியவர்கள் முன்னைய நபிமார்களுடைய தோழர்களும் அவர்களை சார்ந்திருந்தவர்களும் பலவீனர்களாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். அதே போன்று அவர்கள் கூடுகின்றார்களா குறைகின்றார்களா என்று கேட்டேன், கூடுகின்றதாக நீங்கள் சொன்னீர்கள். அப்படித்தான் கதாலிக்க அம்ருல் ஈமானி ஹத்தா யதீம், ஈமானுடைய விடயம் அப்படித்தான், அது பரிபூர்ணத்தை அடையும் வரைக்கும் கூடிக்கொண்டே செல்லும். அயர்சத்து அஹதுல், அடுத்த கேள்வி நான் கேட்டேன், அயர்சத்து அஹதுல் சஸ்தத்தல் லிதீனி இபாதாயது குலஃபி, இந்த மார்க்கத்திலே நுழைந்ததற்கு பின்னால் இதில் ஏற்பட்ட வெறுப்பின் காரணமாக இந்த மார்க்கத்திலே இருந்து வெளியேறி இருந்தான்னு கேட்டேன். அதற்கு அல்ல, அதற்கு இல்லை என்றுதான் நீங்கள் பதில் சொன்னீர்கள். வகதாலிகல் ஈமான் ஹீனத்து ஹாலிது வஷாஷத்துல் குலூப், இவ்வாறுதான் ஈமான், அந்த ஈமானுடைய பசுமை உள்ளங்களை பெற்றுவிட்டால் நிச்சயமாக அது இந்த உள்ளத்திலே இருந்து வெளியேறவே மாட்டாது, அதிலே ஆணித்தரமாக வேரூன்றிவிடும் என்ற கருத்தை அந்த சரக்கள் சொல்லுகின்றார். இவர் மோசடி செய்வாரா என்று கேட்ட நேரத்தில் இல்லை என்றுதான், அதுபோன்றுதான் எந்த ரசூல்மார்களும் மோசடி செய்ததில்லை, தன்னுடைய சமுதாயத்துக்கு மோசடி செய்ததில்லை. அவருடைய கட்டளை என்ன, அவர் எதை கட்டளை விடுகின்றார் என்று கேட்டேன். அதற்கு நீங்கள் என்ன சொன்னீர்கள், யாமுருக்கும் அன் தஅபுதுல்லாஹ வலா துஷ்ரிகு பிஹி ஷைஅன் வ யன்ஹாகும் அன் அன் இபாதத்தில் அவுதானி வ யாமுருக்கும் பிஸ் ஸலாத்தி வ ஸ்ஸதக்கத்தி வல் அஃபாக். நீங்கள் இந்த விடயங்களை எல்லாம் ஏவுகின்றார், ஏகத்துவத்தை ஏவுகின்றார், தொழுகையை ஏவுகின்றார், குடும்பத்துடன் சேர்ந்து நடக்கும்படி ஏவுகின்றார், உண்மை சொல்லும்படி ஏவுகின்றார், பத்னி தாசை உங்களுக்கு கட்டளை இடுகின்றார். இந்த விடயங்களை தான் நீங்கள் படிப்படியாக சொன்னீர்கள். ஆகவே இதுதான் நபிமார்கள் அனைத்து பேர்களுடைய போதனையாக இருந்திருக்கின்றது. நீங்க சொன்ன இந்த பதில்கள் எல்லாம் உண்மையாக இருந்தால் அந்த முகம்மது வந்து அரேபிய தீபகற்பத்தில் இருக்க மாட்டாரே. என்னுடைய இந்த கால் மாதங்கள் பட்டிருக்கக்கூடிய இந்த இடம், இந்த ஈலியா, அதே போன்று என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட இந்த ரோமாபுரி, இவைகள் அனைத்தும் அவருடைய சொந்தத்துக்கு போய் சேரும். இதெல்லாம் அவருக்கு, இதெல்லாம் ஒரு காலத்துல அந்த முகமதுடைய ஆட்சிக்கு உட்பட்டு விடும் என்பதை சொல்லுகின்றார். நான் வேதத்தை படித்து பார்த்ததிலே இப்படி ஒரு நபர் வருவார் என்பதை எனக்கு உறுதியாக தீர்க்கமாக எங்களுடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருந்தது. வளர்ப்பும் அபுண்மும் அன்னமும் இருக்கும், அவர் உங்கள்ல வருவார் நான் எதிர்பார்க்கல. அப்படின்னா என்ன, யூத சமுதாயத்தில் கிறிஸ்தவர்கள் தான் வருவார் என்று எதிர்பார்த்தோம். பலவ் அண்ணி ஆளும் அண்ணி அப்பொழுது இல்லை ஈரத்த யஷ்ஷத்து லிஹாஹூ வலவ் குந்து இந்தஹு லபதல்து அன் பதவி. அவரை அடைய முடியும் என்று எனக்கு வசதி இருந்தால், அதற்கு எனக்கு வாய்ப்பு இருந்தால், நான் எவ்வளவு சிரமங்களை மேற்கொண்டாவதே அந்த முகம்மதை நான் சென்றடைந்திருப்பேன். அவருக்கு பக்கத்தில் இருந்தால் அவருடைய அவருடைய இரண்டு கால்களையும் நான் கழுவி இருப்பேன். நிலைமை இவர்கள் எதிர்பார்த்ததுக்கு மாற்றமாக எப்படி வருகின்றது, வித்தரசு இப்படியாகத்தான் வருகின்றது. அப்ப இந்த திறக்கல் ரோமாபுரி மன்னர் கைசருடைய உள்ளத்திலே இந்த ஈமான் உறுதியாக வந்துவிட்டது. ஆனால் அவர் இருக்கக்கூடிய நிலைமை மோசமானது. ஏன், அங்க யார் இருக்கிறாங்க, பெரிய பெரிய பாதிப்புகளும் சன்னியாசிகளும் கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தில்தான் இந்த செய்தி நடக்கின்றது, அந்த மன்றத்துலதான் நடக்கின்றது. சும்மா ஜஹாபிக்கு தான் ரசூல் இல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முன்னாடி அந்த கடிதத்தை எடுத்து பார்த்து திரும்ப படிச்சு பார்த்தாரு. திரும்ப படிக்கிற நேரத்தில் அங்க சபையில சத்தம் கூடிவிட்டது. ஏன், இவருக்கு தனியாக முடிவெடுக்க முடியாது. பார்க்கின்றோம், ஆட்சியாளர்களுக்கு உள்ள பிரச்சனை இதுதான், அவர்களுடைய அவர்களை சூழ உள்ள மக்களுடைய பிரச்சனை இருக்கிறது. அதனால அங்கு இருந்த சபையில இருந்த முக்கியமான பாதிரிகள், முக்கியமான அந்த ஆலோசகர்கள் எல்லாம் அந்த சபையில் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருடைய சத்தம் அதிகரிக்கிறது. அப்பொழுது நிலைமையை சமாளித்து உடனடியாக வந்த இந்த கூட்டத்தப்பையே சபையில் வந்து வெளியேறாங்க. இது என்ன, தங்களுடைய பிரச்சனை வெளி உலகத்துக்கு செல்லக்கூடாது, அவங்க பார்க்க கூடாது, நமக்கிடையிலே பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி அதனால சபையில இருந்து அரபிகளை வெளியேற்றாங்க. யார, அபூ சுஃபியான் அந்த கூட்டம், இந்த தஹியா, இவங்க எல்லாரும் அப்படியே வெளியேற்றப்படுறாங்க. இங்க இவர் சமாளிக்கிறார். யாரே, கைசர் வந்து நிலைமைய ஒரு மாதிரி தன்னுடைய அவையில சமாளித்து விட்டு நாங்கள் அப்படியே வெளிவந்து விட்டோம். நாங்க அப்படியே வெளிவந்து விடக்கூடிய நேரத்துல நான் சொல்லிக்கொண்டு வந்தேன். அபூ சுஃபியான் சொல்றாரு, ஹதீஸ் புகாரில் வருது. சரி, அபூ சுஃபியான் சொல்றாரே, லக்கத் அமீரா அம்ரு இப்னு அபி கப்ஷத இன்னஹு லயகாஃபுஹு மலிக்கு பனி அஸ்ஃபர். இந்த இப்னு அபி கப்ஷா, அபூ கப்ஷாவுடைய மகனுடைய நிலைமை இந்த அளவுக்கு குத்தி விட்டதான், அங்க இருந்துட்டு கடிதம் வர இவங்களுடைய நிலைமையே மாறுற அளவுக்கு இவருடைய மெசேஜ் இவ்வளவு பவரா இருக்குதா, கடிதத்துல என்ன எழுதியிருக்கிறாரு தெரியாது உங்களுக்கு, இவ்வளவு பவரா இருக்குதா என்ற மாதிரி பேசினாங்க. நபி அவர்களுக்கு ஒரு பட்ட பேர் சொல்லியிருந்தாங்க, இப்னு அபி கப்ஷா. அதை நாங்கள் ஒரு வரலாறு வரலாறு முடிவு செய்யறதுனால செஞ்சுட்டாங்க. அபு கப்ஷாவுடைய மகன் என்று ஒரு பேர் சொல்வாங்க. அபு கப்ஷா யாருன்னு சொன்னால், நபியுடைய தாய் வழியிலே வந்த ஒரு பாட்டனுடைய முனை பேர். மக்காவுடைய இருந்து நபியுடைய தாய் வழி ஆமினாவுடைய வழியிலே வந்த வஹபு அப்துல் மனாப் சொல்லக்கூடிய அந்த தாய் வழியில வந்து ஒரு பாட்டனுடைய முனை பேர் தான் அபு கப்ஷா. இந்த அபு கப்ஷா சொன்னவர் மக்காவுடைய இருந்து ஷாமுக்கு சென்று அங்கே கிறிஸ்தவத்தை தழுவிவிட்டார். அவருக்கு இந்த சிலை வணக்கம் புரிய விளங்கல, அது அவருக்கு ஒத்துப்போகல. அதனால ஷாமுக்கு சென்று அவர் என்ன செஞ்சாரு, கிறிஸ்தவத்தை தழுவிவிட்டார். அப்ப அவர்களுடைய பார்வையில யாரு, மக்கத்து காவல்களுடைய பார்வையில இவர் வந்து மதம் மாறியவர். அவங்க தான் சொல்லுவாங்க, இஸ்லாத்தை கேட்டவர்களுக்கும் மதம் மாறியவர்கள் சொல்லுவாங்க. அவங்க கொள்கை தான் சத்திய கொள்கை என்ன அவங்க நினைச்சிருந்தாங்க. அதனால அவங்க என்ன சொல்லுவாங்க, அபு கப்ஷா வந்து மதம் மாறியவர், புதிய கொள்கைக்கு போயிட்டாரு. அதனால நபி அவர்களும் புதிய கொள்கையை அழிந்து வந்த நேரத்துல நபி அவர்கள் அந்த அபு கப்ஷாவோட சேர்ந்துட்டாங்க, அபு கப்ஷாவுடைய மகன் சொல்லிவிட்டாங்க. அப்ப தந்த பாட்டினுடைய வழியில இவரும் மதம் மாறி போயிருக்கிறார்கள் என்ற மாதிரி ஒரு கதை சொன்னாங்க. அதனால நபி அவர்களுக்கு அந்த மக்களுக்கு காவலர்கள் சொன்ன புனைப்பெயர்கள் ஒன்றுதான் இப்னு அபி கப்ஷா. என்ன இப்னு அபி கப்ஷா, அபு கப்ஷாவுடைய மகன். அப்ப இவங்க என்ன சொல்லிடுறாங்க, அபு கப்ஷாவுடைய மகன் இந்த அளவுக்கு அவருடைய தகவல் அவருடைய மெசேஜ் இவ்வளவு போராகிட்டுதா முடிச்சுட்டுதா நிலைமை என்னது, இவ்வளவு முதிர்ந்து விட்டதா என்ற மாதிரி பேசிக்கொண்டு நான் வெளியே வந்தேன். ஆனால் அந்த நேரத்தில் சிரித்து மூக்கி நம்பி நம்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு ஸயமா, இந்த அளவுக்கு இந்த ரோமாபுரியுடைய மன்னருடைய உள்ளத்துல இந்த இஸ்லாம் இந்த கொள்கை பதிந்து விடும் அளவுக்கு வந்து விட்டதுன்னு சொன்னால் எனக்கு ஒரு உறுதி கிடைத்தது. அந்த சந்தர்ப்பத்திலே இந்த முகமதுடைய மார்க்கம் நிச்சயமாக ஒரு நாளைக்கு வென்றே தீரும். அந்த நாளிலே இருந்து என்னுடைய உள்ளத்திலே இஸ்லாத்துக்கு அல்லாஹு தஆலா போட்டு என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹு தஆலா போட்டு அதற்கு பின்னால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தேன். சொல்றாரே அபூ சுஃப்யான் சொல்றாரே அந்த சம்பவத்திற்கு சில காலங்களுக்கு பின்னால் அபூ சுஃப்யான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். அதற்கு பின்னால இந்த கைசரன் செய்கின்றார் திறக்கல் கடிதத்தை எடுத்து வந்த தஹியாவுக்கு நிறைய பரிசு பொருட்களை எல்லாம் கொடுத்து நபி அவர்களுக்கு திருப்பி அனுப்பிக்கிறார். ஏற்றுக்கொள்ள நிலைமை இங்க மோசமா இருக்குது அவையில, அதனால பரிசுகளை கொடுத்து நல்ல முறையில அனுப்பிக்கிறார். இவங்க இந்த பரிசு பொருட்களை இந்த ஆடைகள் நிறைய சொத்துக்கள் பணங்கள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க. அதெல்லாம் கெடுத்துட்டு வரக்கூடியவரையில ஹிஸ்மான்னு சொல்லக்கூடிய கடையில ஜுதான் கோத்திரத்தினர்கள் யாரை இந்த தஹியாவை வழிமறித்து அவரு எடுத்து வந்த அந்த பொருட்கள் அனைத்தையும் அபகரித்துக் கொண்டார். அவருக்கு எதையும் விட்டு விடல. அப்ப இவங்க பெரும் மனவரசத்தோடு அப்படியே மதீனாவுக்கு வந்தவங்க தன்னுடைய வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே நபி அவர்களுக்கு போய் விசேஷம் சொல்றாங்க, இப்படி இப்படிதான் நடந்தது தகவலை முடிச்சு சொல்றாங்க. நான் போனேன், கைத்தறிப்பு நடந்து கொண்டாங்க, நடந்து அபூ சுஃப்யானோட இப்படி டிபேட் நடந்தது, இப்படி ஒரு பெரிய ஒரு டயலாக் நடந்தது, இதெல்லாம் செய்யும் சொல்லி எனக்கு பரிசுகள் கொடுக்கப்பட்டது. அதை ஜுனான் கோத்திரத்தினர்கள் இடையிலேயே வழிமறித்து இஸ்மான் சொல்லக்கூடிய இடையிலே வழிமறித்து அவைகளை எடுத்துக் கொண்டார்கள் என்று சொன்னது நபி அவர்களுக்கு பெரும் கோபம் ஏற்பட்டு உடனடியாக நபி அவர்கள் செய்கிறார்கள். ஜெயித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களை ஜெயித் ஹாரிதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களை உடனடியாக 500 போராளிகளோட அந்த மக்களை போய் தாக்கி அந்த பொருட்களை மீட்டி எடுத்து வருவதற்காக அனுப்பி கொண்டார்கள். உடனடியாக ஜெயித் ரலியல்லாஹு தஆலா அந்த படையை திறந்து சென்று ஹிஸ்மா என்று சொல்லக்கூடிய இடம் வாதுல் குரான் சொல்லக்கூடிய இடத்துக்கு பின்னால் இருந்து வந்த ஹிஸ்மா, அந்த ஹிஸ்மா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு போய் அவர்களை தாக்கி அவர்களுடைய அவர்கள் அபகரித்த பொருட்கள் அவர்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துட்டு வந்தாங்க. அதுல வந்து சுமாராக 1000 ஒட்டகைகள், 5000 ஆடுகள், அதே போன்று 100 பிள்ளைகள் பெண்கள் அடிமைகளாக அவர்கள் அனைத்து பேர்களையும் பணைய கைதிகளாக பிடிச்சு வந்தாங்க. பிடிச்சு அப்படியே எடுத்து மதீனாவுக்கு வந்த நேரத்தில் இந்த செய்தி யாருக்கு கேள்விப்படுகின்றது, அவர்களுடைய ஒரு தலைவராக இருந்த அந்த கோத்திரத்துடைய தலைவராக இருந்த ஜுதான் கோத்திரத்துடைய தலைவராக இருந்த கேள்விப்படுகின்றது. அவங்களும் அந்த கோத்திரத்துக்கு தலைவராக இருந்தார். அப்ப இவருக்கும் ஜுதாமா கோத்திரத்தினர்களுக்கும் நபிக்கும் இடையில ஏற்கனவே ஒரு நட்பு ஒப்பந்தம் இருந்தது. அதனால இந்த ஒப்பந்தத்தை அடிப்படையாக வச்சு நபியில வந்து முறப்படுறாங்க, எப்படி வந்து உங்களுடைய ஒரு படை வந்து எங்களுடைய மக்களை தாக்கி எங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அடுத்து சென்றிருக்கிறாங்க, ஆகவே அவர்களுக்காகவே நான் பரிந்துரைக்கின்றேன், அந்த சொத்துக்களை திருப்பி கொடுத்துருங்க, அவங்க செஞ்சது தவறுதான், அதனால சொத்துக்களை திருப்பி கொடுங்க. அந்த செய்தி சொல்லக்கூடிய மனிதர் என்ன செஞ்சாரே, இந்த தஹியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தாக்கப்படக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு தஹியாவுக்கு உதவி செஞ்சு பாதுகாப்பாக அவங்க மதீனாவுக்கு அனுப்பிவிட்டாங்க. இதை எல்லாம் சொல்லி நபியர்கள் வந்து பரிந்துரைக்கிறாங்க, என்னுடைய கூட்டத்து மக்கள் தவறாக நடந்து கொண்டாங்க, நானும் இவருக்கு அபயம் அளித்து யாருக்கு உங்களுடைய தூதர் தஹியாவுக்கு நான் அபயம் அளித்து அவரை பாதுகாத்து அனுப்பியிருக்கிறேன், அந்த அடிப்படையில் இந்த பொருட்களை திருப்பி தரப்பட்டு நேரில் நம்பிவாங்க அந்த கனிமத்தாக இருந்து வந்த அனைத்து சொத்துக்களையும் திருப்பி யாருக்கு அந்த ஜுதான் கோத்திரத்தினர்களுக்கு நம்பியவர்கள் கொடுத்து விடுகின்றார்கள். இந்த சம்பவத்தை பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் உதவியா உடன்படிக்கைக்கு முன்னால் தான் அவர்களுடைய வரலாற்று நூல்களை எழுதியிருக்கிறார்கள். ஆகவே இது தவறு என்பதை எங்களுக்கு தெளிவாகின்றது. நூலாசிரியர் தரத்தில் ஒரு குறிப்பை போட்டிருக்கிறார். ஏனென்று சொன்னால் கைசரோட இருந்த கடித தொடர்புக்கு பின்னால் தான் இந்த நிகழ்வு நடந்தது. இது எப்ப நடந்தது? உதேபியாவுக்கு பின்னால் நடந்தது. ஆகவே சில வரலாற்று ஆசிரியர்கள் உதேபியாவுக்கு முன்னால் நடந்த ஒரு யுத்தத்திலே இதை பதிவேற்றியிருக்கிறார்கள். ஆகவே அந்த பதிவு அந்த தகவல் தவறு. உதேபியா உடன்படிக்கைக்கு பின்னால் இந்த கடித தொடர்புக்கு பின்னால் நடந்த ஒரு சம்பவம் தான் நடைபெற்ற இந்த பெரிய தகராறு சொல்லி இந்த நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார். இது நான்காவது தலைவருக்கு அதாவது மன்னருக்கு அனுப்பப்பட்ட செய்தி. ஐந்தாவதாக ஒரு கடிதத்தை அனுப்புகின்றார்கள். ஒரு கடிதத்தை அனுப்புகின்றார்கள். அந்த கடிதத்தை நபி அவர்கள் வளமை போன்று எழுதுகின்றார்கள். அந்த கடிதத்தை அவர்களுக்கு எழுதி அனுப்பியதும் அந்த கடிதத்துக்கு ரிப்ளை வளமை ஒன்று அந்த கடிதத்தில் உங்களுக்கு இருக்கிறது வெற்றி இருக்கின்றது டீட்டெயிலாக கடிதம் இருந்தது. அந்த கடிதத்துக்கு பதில் எப்படி வருகின்றது? முன்னிறு சாகரத்தில் இருந்து பதில் வருகின்றது. அம்மா பாத் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு ஏற்றுக்கொண்டார். அம்மா பாத் யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரே, இப்போ இன்னி கலாத்து கிதாபக அல அஹ்லி பஹ்ரைன், உங்களுடைய இந்த கடிதத்தை பஹ்ரைன் வாசிகளுக்கு நான் படித்து காட்டினேன். ஃபமின்ஹும் மன் அஹப்பல் இஸ்லாம் வ அஜப, அதில் சிலர்களுக்கு இந்த இஸ்லாம் விருப்பமாக இருந்து அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இன்னும் சிலர்கள் இதை வருத்தார்கள். இன்னும் சிலர்கள் இந்த கொள்கையை ஏற்பதற்கு தயாராக இல்லை. என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட இந்த பூமியிலே ஒரு வினாசிய மஜூசு யஹூத், என்னோட யார் இருக்கிறாங்க, நெருப்பு வணக்கிகளாகிய மஜூசுகளும் இருக்கிறார்கள், ஜூதர்களும் இருக்கிறார்கள். இவர்களோடு நான் எப்படி நடந்து கொள்ளணும் என்று சொல்லி நீங்க அட்வைஸ் பண்ணுங்க. முந்தையுடைய சாகனுடைய ரிப்ளை நல்லதாக இருக்கிறது. நான் இந்த தகவலை அனுப்பக்கூடிய என்னுடைய தூதர்கள் பலரை அனுப்புகின்றார்கள். இந்த கடிதத்தோட இந்த தூதர்களை யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் என்னை ஏற்றுக்கொண்டவராக மாறிவிடுகின்றனர். இந்த தூதர்களுக்கு யார் நலவை நாடுகின்றாரோ அவர் எனக்கு நலவை நாடியதாக நான் கருதுவேன். என்னுடைய தூதர்கள் உங்களை பற்றி நல்லதை தான் சொல்லியிருக்கின்றார்கள். நீங்கள் நல்ல மனிதர் என்று சொல்லியிருக்கிறார்கள். உங்களுடைய சிபாரிசை உங்களுடைய கூட்டத்துடைய விடயத்திலே நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அவர்களை அவர்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களை நீங்கள் விட்டுவிடுங்கள். அவர்கள் செய்த தவறுகளை நீங்கள் மன்னித்து விடுங்கள். நானும் அதை மன்னித்து விட்டேன். நீங்கள் சீர்திருத்த பணியில ஈடுபட்டிருக்கும் காலமெல்லாம் உங்களுடைய அந்த பதவியில இருந்து நாங்கள் உங்களை பதவி நீக்கம் செய்ய மாட்டோம். அது உங்களுக்கு ஆட்சியா? ஏன்னா நமக்கு இந்த ஆட்சி பதவி போக வேண்டாம் கிடையாது. மக்கள் கொள்கையில சத்தியத்துல இணைய வேண்டும். ஆட்சி அதிகாரம் எல்லாம் தேவையில்ல. நீங்க கொள்கையில இருக்கும் காலமெல்லாம் சத்தியத்துல இருக்கும் காலமெல்லாம் உங்களுடைய ஆட்சியில நாங்கள் கை வைக்க வர மாட்டோம். அது உங்களுக்கு சொந்தமானது. நீங்க அதை எடுத்து நடந்துட்டே இருங்க. ஆனா யாரெல்லாம் யூதர்களாக இருப்போம் அடம்பிடிக்கிறார்களோ, நெருப்பணங்கிகளாக இருப்போம் என்று சொல்லி அவர்கள் அடம்பிடிக்கிறார்களோ, அவர்கள் இஸ்லாமிய ஆட்சிக்கு வந்து அரசாங்கத்திற்கு வரி செலுத்த வேண்டும், ஜிஸ்யா செலுத்த வேண்டும் என்ற சட்டத்தையும் நம்பியவர்கள் எழுதி அனுப்புகின்றார்கள். சரி, ஆறாவது கடிதம் யாருக்கு போகின்றது? ஹவுதத்து அலி பாஹிபுல் யமாமா, பிரச்சனைக்குரிய நபர் யமாமா. இந்த பக்கம் யமாமான்னு சொல்றது இந்த ஏரியா, நஞ்சிலை சார்ந்த இந்த ஏரியா, உயிர் நான் சொல்லுவோமே இந்த ஏரியாவை சார்ந்தது யமாமான்னு சொல்றது. அப்லா இந்த லைலா அப்லாஜன் சொல்லக்கூடிய பகுதி, இதெல்லாம் உட்பட்ட பகுதிக்கு தான் யமாமானன்னு சொல்லுவாங்க. அந்த பகுதியிலே ஆட்சி செய்து வந்த என்னுடைய மார்க்கம் மிகைத்து மிகைத்து வெற்றி கொண்டு நொண்டு கொண்டு எதுவரைக்கு வரும் தெரியுமா? சொன்னால் குதிரைகளும் புத்தகங்களும் எந்த இடத்தை எல்லாம் சென்றடையுமோ அந்த இடங்களுக்கெல்லாம் வரும். அரேபிய தீபகற்பத்தில் மாத்திரம் தொடங்கி கிடக்கக்கூடிய மார்க்கம் அல்ல, முழு உலகத்துல எங்கெங்கெல்லாம் குதிரை செலம் புத்தகங்கள் சென்றடையுமோ அந்த இடங்களுக்கெல்லாம் வரும்னா உங்களிடத்துக்கும் வரும், உங்களிடத்துக்கும் வரும். நீ இப்பொழுது இஸ்லாத்தை கேட்டுக்கொண்டால் உனக்கு கீழக்கம் கிடைக்கும். அதனால அவர்களுக்கு இந்த சத்தியம் போக விடாமல் நீ தடையாக இருந்து விடாதே. ஆகவே நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உனக்கு நிம்மதி ஈரக்கம் கிடைக்கும், ஆட்சியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. இதை கொடுப்பதற்கு சலீம் அம்ர் அல் ஆமீர் என்று சொல்லக்கூடிய நபி தோழரை தெரிவு செய்து இந்த கடிதத்தை அனுப்புகின்றார்கள். சலீம் இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு ஹவுதா இடத்துல வந்த நேரத்திலே எல்லாம் அப்படியே சீல் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஏற்கனவே நாங்கள் சொன்ன அந்த சீலில் வந்து நபியோ என்ன செய்வாங்க, முஹம்மது ரசூலுல்லா என்ற அவர்களுடைய ஒரு மோதிரத்தை எடுத்திருந்தாங்க, ஒரு சீலம் வச்சிருந்தாங்க. அதுல சீலம் முஹம்மத் ரசூல் அல்லாஹ், ஏன்னா அல்லாஹ் என்ற பேருக்கு மேலாளர் முகமது வரையிலாது முஹம்மது மாதிரி முஹம்மது ரசூலும் அல்லாஹ், முஹம்மத் அல்லாஹுடைய தூதர் என்று சொல்லி போட்டு ஒரு என்ன செஞ்சிருந்தாங்க, ஒரு முத்திரை செஞ்சு வச்சிருந்தாங்க. அதை குத்திட்டு இந்த கடிதங்கள்லாம் அனுப்புவாங்க, அது நபியுடைய கடிதத்தை பார்த்ததுக்கான அடையாளமாக அதை அந்த பதிவை வச்சு தான் அனுப்புவாங்க. அந்த முத்திரையை ஸ்டாம்ப் அப்படின்னு அனுப்புவாங்க. அந்த ஸ்டாம்போட அப்படி இந்த கடிதம் கொண்டு வந்து ஹவுலாவுடைய கையில் கொடுக்கப்படுகின்றது. கொடுக்கப்பட்டதும் அதை எடுத்து வந்த சலீத்தை வரவேற்று அவரை நல்ல முறையில் வழிநடத்தி என்ன செய்கிறார், கடிதத்தை வாசி பார்த்தவர் பலத்த அலைகி ரத்தம் தூணரம், கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு பிச்சியான உதவி, கொஞ்சம் ஏற்றும் மறுத்தது மாதிரி, ஏற்றதும் மறுத்தது மாதிரி ஒரு பதிலை எழுதுகின்றார். நபிக்கு பதிலை எழுதுகின்றக்கூடிய நேரத்தில் என்ன சொல்லுகின்றார், இலையில் வாழ்க்கை மலர் முகமதே, நீங்கள் அழைக்கக்கூடிய பொருளை நீங்கள் அழப்பாக, மிக அழகான ஒரு கூட்டி பக்கத்தில் அழைத்திருப்பேன். சரி, அரபியர்கள் எனக்கு என்ன கொஞ்சம் கண்ணியப்படுத்துறாங்க, என்ன முக்கியமான ஒரு பகுதி ஆட்சி செய்கின்றேன், என்ன பற்றி ஒரு கண்ணியம் அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்றது. உங்களோட ஆட்சியில் எனக்கு கொஞ்சம் தரணும், எனக்கு தெரியவே ரெண்டு பேரும் பிப்டி பிப்டி பங்கிட்டு கொள்வோம் சொன்னால் நானும் அவரோட கொள்கையில சேர்ந்து விடுவேன், சேர்ந்து கொள்ளலாமா சொல்லிவிட்டு என்ன செய்யறாரு, பரிசல்களையும் அதே போன்று நிறைய பட்டு ஆடைகள், முக்கியமான அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கியமான விலை உயர்ந்த ஆடைகள் பணப்பொருட்களை எல்லாம் பரிசல்களை எல்லாம் கொடுத்து யார் அனுப்பியிருக்கிறாரு, சலீம் ரதியல்லாஹு தஆலா அவர்களை திருப்பி அனுப்பினா நபி எடுக்கிறார். இந்த செய்தி நபியவர்களுக்கு வருகின்றது, இந்த கடிதை கடிதம் நபியவர்களுக்கு வருகின்றது. நபி அவங்க இதை வாசி பார்த்து சொல்றாங்க, லவ் சஅலனி கதாதன் மினல் அர்தி மா ஃஅல், ஒரு சிறிய துண்டை தான் கேட்டாலும் நான் கொடுக்கவே மாட்டேன், அவனும் அழிந்து விடட்டும், அவனுடைய ஆட்சிக்கு உட்பட்டவைகள் அவனுடைய கையில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாம் அழிந்து விடட்டும், அவனுக்கு ஆட்சி மோகம் பதவி மோகம் வந்திருக்கின்றதா அவன் அழிந்து போகட்டும். இந்த சம்பவத்துக்கு சில நாட்களுக்கு பின்னால மக்காவை வெற்றி கொண்டு விட்டு திருப்பி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வகையோடு வந்து சொல்லுகின்றார்கள், யாரே அந்த ஹவுதா செத்துதான், அவன் மரணித்து விட்டான். அப்பொழுது நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், அமா இன்னல் யமாமத சயஃபுஜு பிஹா கதாபு யதனபி, யமாமான் சொல்லக்கூடிய தேசம், இந்த தேசத்துல பிற்காலத்திலே ஒரு பொய்யன் உருவாக்குவான், அவன் நபித்துவத்தை வாதிடுவான், அவன் தான் முசைலமா என்று சொல்லக்கூடியவன் பிற்காலத்தில் உருவாக்குவான், அவன் வந்து நபித்துவத்தை வாதிடுவான். யுக்தலு பஅதி, எனக்கு பின்னால் அவன் கொலை செய்யப்படுவான். முசைலமா இருந்தாங்க, ஏற்கனவே இருந்தவன் தான் முசைலமா. முசைலமா பத்தி ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, நபியிடத்துல வந்தா இஸ்லாத்தை அவன் ஒப்புரண்டு வச்சான். அதுக்கு பின்னாடி இஸ்லாத்தை ஏற்க மறுத்தே சென்று அவன் தான் நபியிட்டு வாதித்தான், தான் நபியிட்டு வாதித்து மக்களை ஏமாற்றி வந்தான். அதுக்கு பின்னால்தான் அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய காட்சியில தான் ஆட்சி காலத்துல நபி அவங்க சொன்னது உண்மையாகி விட்டது, எனக்கு பின்னால் அவன் கொலை செய்யப்படுவான். அபூபக்கர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய ஆட்சி காலத்துல அவங்க எதிர்கொண்ட முக்கியமான பிரச்சனைகள் ஒன்றுதான், யாரே மதம் மாறியவர்களோட சண்டையிட்டாங்க, ஜகாத்தை மறுத்தவர்களோட சண்டையிட்டாங்க. மதம் மாறியவர்களோட சண்டையிடக்கூடிய நேரத்தில் பல மக்களை பல தளபதிகளை கொண்ட படைகளை என்ன செய்றாங்க, அபூபக்கர் அனுப்பி வச்சாங்க. அதுல ஒரு படை யமாமாவை நோக்கி அபூபக்கர் அனுப்பி வச்சாங்க, ஹாலித் பின் வலீத். அதே போன்று முக்கியமான தளபதிகளுடைய தலைமைத்துவத்தில் பல சிறு சிறு படைகளை அனுப்பி வச்சு இந்த முசைலமாவுடைய படையோட யுத்தம் நடந்தது. பெரிய படை 40,000 பெரிய படை யமாமா யுத்தம், முக்கியமான யுத்தம் வரலாற்றுல. அந்த யுத்தத்துல வந்து முசைலமா கொலை செய்யப்பட்டான். முசைலமா இந்த பொய் நம்பியாக நபித்துவத்தை வாதிட்டு வந்த முசைலமா கொலை செய்யப்பட்டான். இந்த முசைலமாவை கொலை செய்யப்பட்ட ஹிஸ்டரியை பார்க்கக்கூடிய அதுவும் அருமையான ஒரு சம்பவம், நீண்ட சம்பவம். அதுல ஒரு முக்கியமான குறிப்பு மாத்திர சொல்லுகின்றேன். அந்த முசைலமாவை கொலை செஞ்சவ யாரு யாரு சொல்ல, வஹ்ஷி. வஹ்ஷி எடுத்துன்னா யாரு, ஹம்சா ரழியல்லாஹு தஆலா அவர்களை கொலை செஞ்சவர் தான். ஹம்சா ஒருத்தர் கொலை செஞ்சுட்டு பின்னால மக்கா வெற்றியுடைய நேரத்தில் நினைச்சாரு, வஹ்ஷி இஸ்லாத்துக்கு வந்தாங்க. வஹ்ஷி இஸ்லாத்துக்கு வந்தால நபிக்கு அந்த ஹம்சாவின் மீது இருந்த மாசம், இந்த வஹ்ஷியை பார்க்குற நேரம் நபியோகத்தில் சமயத்தில் சாட்சா. அதே நேரத்தில் வாழ்க்கையோட ஒரு சகோதரர் அதனால அந்த வஹ்ஷிய சில நேரம் சபையில் நபியோங்க அப்படி ஏறிட்டு பார்க்க கூட மாட்டாங்க. சஹாபிதான் இஸ்லாத்தை ஏற்றார். ஆனாலும் அந்த சாட்சாவின் மீது இருந்த அந்த அன்பு, சகோதரர் அன்பு, ஒரு சகோதரன் போல பார்த்து அந்த சாட்சா அவரோட இருந்த அன்பு காரணமாக வஹ்ஷியோட கொஞ்சம் நபியவங்க கொஞ்சம் ஒதுங்கின மாதிரி ஆவிக்குள்ள அந்த கண்ணியம் எல்லாம் இருந்தது. ஆனால் நபி அவர்கள் அந்த பாசம் அவர்களுக்கு அப்படி இருந்தது. அப்படி இந்த வஹ்ஷிக்கு வந்து இந்த மனசுல ஒரு உறுதலை கொடுத்து கொண்டிருந்தது தான் நபிக்கு மிக விருப்பமான ஒரு மனிதனை கொடுத்திருந்தேன். அந்த உறுதல் அவரை உறுதி கொண்டிருந்தாரே, நான் எப்படியாவது நபிக்கு வருமான இஸ்லாத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிரியே என்னுடைய கையினால் கொலை செய்வேன். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வஹ்ஷி என்ன செய்கிறார், யமாமா யுத்தத்துக்காக வேண்டி ஹம்சாவை கொலை செய்த அதே அந்த வீழ்ச்சியை எடுத்துக்கொண்டு அல்லது அந்த அம்பை எடுத்துக்கொண்டே யமாமா யுத்தத்தில் பங்கெடுத்து வஹ்ஷி என்ன செய்கிறார், இந்த முசைலமாக படத்தை போட்டு அப்பொழுது நான் அவர்களுக்கு திருப்பி வந்தது, நான் இஸ்லாத்தில் நபிக்கு மிக விருப்பமான ஒரு மனிதனை கொலை செய்கிறேன், ஒரு போலரை கொலை செய்கிறேன், அதற்கு எதிராக அதற்கு நிகராக நபித்துவத்தை வாதித்த ஒரு மோசமான மனிதன் நான் கொலை செய்து விட்டேன் என்று அவர்களுக்கு ஒரு பெரிய திருப்தி வந்தது. வஹ்ஷி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சாதாரணம். அப்ப நபி அவங்க சொல்றாங்க, இந்த யமாமா தேசத்தில் ஒருவன் நபித்துவத்தை வாதிக்கக்கூடிய ஒரு பொய்யல் தோன்றுவான், அவன் எனக்கு பின்னால் கொலை செய்யப்படுவான். அந்த கோலத்தில் ஒருவர் கேட்கின்றார்கள், யார் சொல்றதா மன் யக்துலுஹு, யார் இவர் கொலை செய்வான். அப்படி சொன்னார்கள், அந்த வாஸ்ஹாபும், நீங்களும் உங்களுடைய கூட்டத்தில் இருக்கிறீங்கன்னா உங்களோட உள்ள தோழர்கள் தான் கொலை செய்வார்கள். பக்கான கதாளி. அப்ப இது வந்து நபி அவர்களுடைய இந்த செய்தி ஹதீஸ் பொய்யாக முடியாது, அபூபக்கருடைய ஆட்சி காலத்தை இது உண்மையானது, இது ஊர்ஜிதமானது. அடுத்த கடிதம் நபி அவர்கள் யாரும் கேட்கிறாங்க, ஹாரிசுக்கு அபீஷம் ஹத்தானி திமஷ், திமஷ்கடைங்க சிரியாவுடைய அந்த பகுதி ஆட்சியில் வந்த ஹாரிசுக்கு அபீஷமருக்கு நபி அவர்கள் இந்த கடிதம். அதிலேயே நபி அவங்க எழுதுறாங்க, ஏற்றுக்கொள்ளும்படி அல்லாஹுவை மாத்திரம் ஏற்று அவனுக்கு யாரொன்றையும் இணையாக ஆக்காது என்று உன்னை நான் அழைக்கின்றேன். அப்படி அந்த கொள்கையை நீ ஏற்றுக்கொண்டால் ஆட்சி உனக்கு அப்படியே தங்கியிருக்கும், அதை உனக்கு தக்க வைத்துக் கொள்ளலாம். இதை கொடுப்பதற்கு சுஜா இப்னு வஹப் பனு அஸத் இப்னு குஸைமா கோத்தரத்தை சார்ந்த குஸா வஹப் இப்னு சுஜா இப்னு வஹப் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை தெரிவு செய்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடிதத்தை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த கடிதத்தை அவன் பார்த்து அந்த கடிதத்தை வீசினான், அவனுக்கு ஒரு மமதை வந்து அந்த பெருமையில் அவன் கடிதத்தை வீசிவிட்டு அவன் கேட்கின்றான், மன் ஜெஸ்தவு முல்கி மின்னி அன சாரியோ இலை, என்னுடைய ஆட்சியை நடத்தலை என்று பறிக்கிறதுக்கு யாருக்கு நினைக்க வேண்டும்? நான் அந்த முகமதுல போய் ஒரு கை பார்க்க போகின்றேன் என்று இவன் என்ன செய்கின்றான், மனப்பால் குடிக்கின்றான். சாமை இருந்து கொண்டு அது கடையில் இஸ்லாமிய உறவு இல்லை, இவருக்கு போகிறது கவர்னர்கள், சாதாரண கவர்னர்கள், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் பெரிய தலைவர் ஆட்சியாளர் கைசர் இருக்கிறார். இப்ப கைசர் மன்னர் உத்தரவு இல்லாம அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் வெளியேற முடியாது. அப்ப கைசர்கிட்ட ஒரு உத்தரவு கேட்கிறார், முகமதோட நான் சண்டையில போக போறேன், உத்தரவு தான் சொல்லி. அப்ப கைசருக்கு ஏற்கனவே இஸ்லாத பத்தி ஒரு நல்லெண்ணம் இருக்கின்றது. அப்ப சொல்றாரு, இல்ல நீ எல்லாம் போகக்கூடாது, நீ அந்த இடத்துக்கு போகக்கூடாது, அதெல்லாம் அவனுக்கு சரி வராது. மறுபடி இந்த கடிதத்தை சுமந்து வந்த அந்த சோழருக்கு சுஜா ரதியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பரிசுகளையும் நிறைய சொத்துக்களையும் கொடுத்து நல்ல முறையில் அனுப்பி வைக்கின்றான். இது அவருடைய ரிப்ளை இப்படி இருந்தது. எட்டாவதாக ஒமான், இது ஒரு முக்கியமான கடைசி கடிதம். யாருக்கு? ஒமான்ல இருந்த ஒமான் பக்கத்தில் உள்ள நாடு, அந்த ஒமான்ல இருந்த அம்மான் என்று சொன்னால் ஜோர்தானுடைய தலைநகரம் இது ஒமான், அம்மானில் இது ஒமான். ஒமான்ல இருக்கக்கூடிய அந்த மன்னர் இரண்டு பேர்கள் இருந்தாங்க, ஆட்சியாளர்களாக இரண்டு பேர்கள் இருந்தார்கள். ஜெய்பர் ஜெய்பர் இப்னு அல் ஜுலந்தா, அதே போன்று அப்து இப்னு அல் ஜுலந்தா என்று சொல்லக்கூடிய இரண்டு பேர்கள், இரண்டு சகோதரர்கள் வந்து அந்த இடத்துல ஆட்சியில் கொண்டிருந்தாங்க. ஒமான் தேசத்தில் நபி அவர்கள் அங்கேயும் இருக்கிறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இன் முஹம்மது ரசூலுல்லாஹி இலா ஜெய்பர் வா இப்னை அல் ஜுலந்தா, இந்த ஜுலந்தாவுடைய இரண்டு மக்களுமாகிய ஜெய்பருக்கும் அப்துக்கும் நான் எழுதக்கூடிய செய்தி சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், உங்களை நான் இஸ்லாத்துடைய அழைப்பை வைத்து அழைப்பு கொடுக்கின்றேன். அஸ்லிமா தஸ்லமா, நீங்க ரெண்டு பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு ஈடேற்ற கிடைக்கும். அஸ்லிமா தஸ்லமா, இன்னி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல நாசிகாஃபா, நான் முழு மனிதர்களுக்கு முழு மனித சமுதாயத்துக்கும் தான் ரசூலாக அனுப்பப்பட்டிருக்கிறேன். உயிர் வாழக்கூடியவர்கள் யாருக்கெல்லாம் உயிர் இருக்கின்றதோ, அதாவது சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் யார் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டியும் காவிரிகளின் மீது அல்லாஹுடைய அந்த தண்டனையுடைய வார்த்தை உண்மையாகுவதற்காக வேண்டியும் நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். நீங்கள் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆட்சியை உங்களுக்கு நான் தந்து விடுவேன். நீங்கள் மறுத்து விட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆட்சி உங்களை விட்டு நிச்சயமாக நீங்கிவிடும். என்னுடைய வகையில் சகல்மா, நீங்க இருக்கக்கூடிய இடத்துக்கே என்னுடைய குதிரைப்படை வந்து உங்களை தாக்கும். ரெண்டு மாதிரி தான் அழைப்பு இருந்தது. உங்களுடைய ஆட்சியை மிகைத்து என்னுடைய நபித்துவம் நிற்கும், என்னுடைய நபித்துவம் உங்களுடைய ஆட்சியை மிகைத்து நிற்கும். இந்த செய்தியை எடுத்து வைப்பதற்கு நபி அவர்கள் தெரிவித்தவர்கள் அம்ருமுனாத்தோடு முக்கியமான நபித்தோழர் அம்ருமுனாத்தோடைய கையில இந்த கடிதத்தை வந்து அனுப்புறாங்க. அம்ரு சொல்றாங்க, அம்ருமுனாத் சொல்றாங்க, நான் இதை எடுத்துக்கொண்டு ஒமானுக்கு சென்றேன். ஒமானுக்கு சென்றது முதலாவதாக நான் அப்துக்கிட்ட போனேன். நான் முதலாவதாக ஏற்கனவே போனேன் அப்துலத்திலே போனேன், ஜெய்பர்ல போகாம அப்துலத்திலே போனேன். ஏன்னா எனக்கு அப்து வந்து கொஞ்சம் நல்ல ஒரு மாதிரி எனக்கு ஒரு தகவல் கிடைச்சது, அதனால அப்துலத்திலே போனேன். அந்த ரெண்டு பேர்ல அப்து கொஞ்சம் நல்ல ஒரு மாதிரி எனக்கு உழைச்சிச்சு. பக்குள் சுரிந்திய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு ரசூலு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் அல்லாஹ்வுடைய தூதருடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதருடைய தூதராக வந்திருக்கிறேன். உங்களுக்கும் உங்களுடைய சகோதரனுக்குமாக நான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். அப்பொழுது அப்து சொல்லுகின்றார், என்னுடைய சகோதரர் அவர்தான் மூத்தவர், சரி ஜீஃபர் அவர்தான் மூத்தவர், வயதிலேயும் ஆட்சியிலெல்லாம் அவருக்கு தான் பெரிய பங்கு இருக்கின்றது, அதனால நான் எனக்கு இந்த தகவலை சொல்றதுக்கு முன்னாடி சகோதரர்கிட்ட போய் இந்த மெசேஜை நீங்க பாஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பின்னாடி திரும்ப கேட்கிறாரு, சும்மா காலகமா சொல்லுங்களை என்ன அவரை சொல்லுங்க பாப்போம், சரி சகோதரர் போறதுக்கு முன்னாடி என்ன சொல்றீங்க? அப்ப இவர் சொன்னாரு, எங்களுடைய குர்சியுடைய சாராசம் எல்லாம் ஒன்றுதான், எங்களுடைய ஒரு கீழான ஒரு தாவியை தான் வச்சிருக்கோம், வணக்கத்துக்குரிய நாய் அல்லாஹ் ஒருத்தர், வேறு யாரும் இந்த ஏகத்துவத்தின் பக்கம் தான் எங்களுடைய அழைப்பு இருக்கின்றது. அல்லாஹுடைய அன்றி வணங்கப்படக்கூடியவைகள் அனைத்தையும் கலைத்து எரிந்து விட வேண்டும், ரத்து செய்ய முடியாது. அல்லாஹு வணங்கி சிலைகளை வணங்க முடியாது, அல்லாஹு மாத்திரம் வணங்க வேண்டும். ஏனைய சிலை வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் கலைத்து எரிந்து விட வேண்டும், இதுதான் எங்களுடைய அழைப்பு. அதே போன்று முகமதர் அல்லாஹுடைய தூதரட்டும் அடிமை என்றும் முகமதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்த அம்ரே அம்ரு ஆசிரியர்களை அப்து கேட்கிறார், இன்ன கபுணு செய்து போவி, சரி அம்ரே உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன், அப்புறம் உங்களை ஆசிரியர் கேட்கிறாரு, நீங்க வந்து உங்களோட கூட்டத்தில் ஒரு சிலை வரக்கூடும், நீங்க உங்களுக்கு கூட்டத்தில் ஒரு சிலை வரக்கூடும். உங்களோட வாப்பா எப்படி உங்களோட தந்தை இந்த கொள்கை வந்த நேரத்தில் அவர் இந்த கொள்கை எடுத்து கொண்டாராம். நீங்க சொல்றீங்க, நீங்க ஒரு முக்கியமான குடும்பத்தை சேர்ந்தவரே, உங்களோட தந்தை என்ன செஞ்சார் எடுத்துக்கொண்டாரா? இதை நீங்க புதுவா அவர் எங்களுக்கு முன்மாதிரி இருக்கின்றது. முதல் அதிகளை முன்பற்ற தானே அவர் எங்களுக்கு முன்மாதிரி இருக்கின்றது. கொள்சு மாசவரம் யோக்மி அல் ஆசன சேரதே அம்மன் ஆசானே ஆசன சேரதே மரணித்தாரு. ஆனால் ஈமான் ஆசை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனக்கு ஆசையாக இருந்தது அவரே அல்லாஹுடைய தூதர் முகமதை ஏற்றிருக்க வேண்டும், விசுவாசம் ஏற்றிருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். ஆனால் அவர் ஏற்காமல் மரணித்து விட்டார். நானும் தந்தையுடைய கொள்கையில் தான் இருந்தேன். அல்லாஹ் எனக்கு இந்த சத்திய கொள்கைக்கு வழிகாட்டி விட்டான், நான் இதை ஏற்றுக்கொண்டு விட்டேன். அப்ப கேட்கிறா திரும்ப, எப்ப நீ இந்த முகமத ஏற்றுக்கொண்ட, எப்ப இந்த முகமதுடைய வழியை மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டாய்? அப்பொழுது அம்ரு இப்னு ஆஸ் சொல்றாரு, புதுசாகத்தான் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன். சரி, எப்போ உங்களுடைய இஸ்லாம், எப்ப நீங்க இஸ்லாத்தை பகிரங்கப்படுத்தினீங்க, எங்க வச்சு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த நஜாஷி, நான் எங்க இருக்கக்கூடிய இல்ல, நஜாஷி மன்னர் இடத்துல இருக்கக்கூடிய நேரத்தில் அபிசீனியாவில் தான் இஸ்லாத்துக்கு வந்தேன். நஜாஷி சொல்றாங்க, எங்களோட சேர்ந்து அந்த நஜாஷி மன்னர் யாரு, அவரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அப்பொழுது இந்த அப்சி சொல் கேட்டுக்கிறாரு, ஒகை பத்தனா அப்போ கொடுக்கிறீங்க இந்த நஜாஷி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா, அந்த ஆட்சியை அந்த மக்கள் அவங்களுக்கு அவர் கொடுத்துருப்பாங்களா, அவருடைய ஆட்சியாளர்கள், அவர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட மக்கள், நஜாஷியுடைய ஆட்சிக்கு உட்பட்ட அபிசீனிய மக்கள் எல்லாமே நஜாஷி அப்படியே இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு ஆட்சியில் வச்சிருந்தாங்களா, அவர் ஆட்சியில் இருந்து கவிழ்ந்து அவங்க ஆட்சியை பறிச்சு கொண்டாங்களா அப்படி சொன்னாங்க. அவங்க எல்லாரும் அந்த ஆட்சியில் அவரை வச்சு அவங்களும் எல்லாரும் சார்பு கொண்டாங்க. நஜாஷியோடு இருந்த அந்த அபிசீனிய மக்கள் மொத்தமாக இஸ்லாத்துக்கு ஏற்றுக்கொண்டாங்க. அவருடைய சன்னியாசிகளும் மாதிரிகளுமா எல்லாருமே சொன்னாங்களா, நஜாசியோட சேர்ந்து ஒரு சந்தேகம் இருந்தது, எல்லாரும் சொன்னாங்களா சொன்னா, ஒட்டு மொத்தமா எல்லா பேரும் சாத்து வந்தாங்க. காலமும் அமர் அன்றே சொல்றதை கவனிச்சொல்லு என்று சொன்னால், இன்ன உழைத்தின் பொய்யை போன்று ஒரு மனிதனுக்கு கேவலத்தை ஒன்று பண்ணக்கூடிய எந்த ஒரு குணமும் இல்லை. நீ பொய் சொல்ற மாதிரி இருக்கிறீங்க. இப்படி சொன்ன மாத்திரத்தில் பரம்பரை பரம்பரையாக வாழையடி வாழையாக வேதங்களை வச்சு படித்து வந்த மக்கள் எல்லாம் காணாத முகமது பற்றி ஒரு கடிதத்தை பார்த்த மாத்திரத்தில் இந்த கொள்கையில சேர்றதுக்கு எல்லாம் இதெல்லாம் நடக்குமா, இப்படி நான் நடந்ததா, நீ உண்மை என்ன சொல்லுகின்றாய், நீ சொல்றது பொய் மாதிரி இருக்கின்றது. அப்ப அவங்க சொல்றாங்க, நான் பொய் சொல்ல இல்லை, நான் பொய் சொல்லவே இல்லை. அந்த பொய்யை வந்து எங்கள மார்க்கங்களுக்கு அருவறுப்பானதாக மோசமானதாக பார்க்கின்றது, அதனால் நான் பொய்யை சொல்லவே மாட்டேன், நான் சொன்னது பொய்யல்ல. அப்பொழுது கேட்கிறாரே, சும்மா காலமா ஆவா திறக்கல் அலிமபின் நஜாஷி அப்படி என்று இருந்தால், திறக்கனுடைய ஆட்சிக்கு உட்பட்டவர் தான் நஜாஷி. திறக்கல் தான் ரோம், ரோமபுரம் தான் ரோமர்களும், அதாவது கித்ரான்னு சொல்லக்கூடிய பாரசீகர்கள் தான் பெரிய ஆட்சி. அவங்களுக்கு சீரான சின்ன சின்ன குட்டி ஆட்சிகள் இருந்தது, அதுல உள்ளவங்க தான் இந்த யாரு இவங்க எல்லாம் யாரு, இந்த நஜாஷி, அதே போன்று இந்த புஸ்ராவுடைய அந்த ஆட்சியாளர்கள், இவங்க எல்லாம் அந்த ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் தான். அப்ப இந்த அப்து கேட்கிற இன்னொரு கேள்வி, மாறி மாறி கேட்கிறான் பல கேள்விகள், அந்த கேள்வி என்ன கேட்கிறான், அப்ப இந்த நஜாஷியுடைய இஸ்லாத்தை பத்தி யாருக்கு, மன்னர் பெரியவர்கள் இறக்களுக்கு தகவல் தெரிஞ்சிருக்காதே, அவர் தெரிஞ்சிருந்தா விட்டுருக்க மாட்டாரே. அப்பொழுது அம்ரதியுல்லாஹுத்தாலா சொல்றாங்க, அப்புறம் நான் சொல்றாங்க, இல்ல தெரியும், நிச்சயமாக தெரியும், நிச்சயமாக தெரியும். அதற்கு என்ன ஆதாரம் சொன்னால், நஜாஷி மன்னர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால தன்னுடைய இதுல இருந்து தன்னுடைய ஆட்சி, தன்னுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு பொதுவாக அப்படிதான் இருந்தது. அதாவது பெரிய ஆட்சியாளர்கள் தங்கள் யுத்தங்களை செய்து சண்டையிட்டு சின்ன சின்ன இடங்களை பிடிச்சிட்டு அவங்களோட அக்ரிமெண்ட் பண்ணுவாங்க, கப்பம் பணங்களை எடுத்துக்கொண்டு ஆட்சி அவர்களுக்கு தக்க வைப்பாங்க. நீங்க ஆட்சியில இருக்கீங்க, கப்பம் கொடுத்துட்டு இருக்க, எங்களுக்கு வரி செலுத்திக் கொண்டு இருக்க வேண்டும். அப்ப நஜாஷியும் இப்படியாக தான் அபிசீனியா ஆட்சிக்கு வந்தாங்க. பெரிய அரசாங்கத்துக்கு என்ன செய்யறது, ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுமே, பெரிய அரசாங்கத்துக்கு வரி செலுத்தி கொண்டு கப்பம் செலுத்தி கொண்டு இருந்தாங்க ரோமர்களுக்கு. இஸ்லாத்தை ஏற்றதில் இருந்து நஜாஷி என்று சொல்லி விட்டாரு, கடிதம் எழுதிட்டாரு யாருக்கு, சிறக்களுக்கு, இனி ஒரு நகை பைசாவும் இனத்துல இருந்து வராது. நான் முகமதுடைய ஆட்சிக்கு உட்பட்டவராக மாறிட்டேன். இனி என்னிடத்துல இருந்து எதுவும் எங்களுடைய விளைச்சல்களில் இருந்து பொருள்களோ பணமோ ஒன்றுமே வராது, ஒன்றுமே வராது என்று சொல்லி கடிதம் எழுதினார். அப்ப இந்த செய்தி அவரும் ஒரு ஆள் சொன்னார். அதனால இது ஆகப்பெரிய சான்று. யாரு நஜாஷி இஸ்லாத்துக்கு வந்தது ஹிரக்கலுக்கு தெரிந்திருக்கின்றது, ஹிரக்கலுக்கு தெரிந்திருக்கின்றது. இந்த செய்தி நஜாஷி மன்னர் எழுதியதும் நஜாஷி மன்னருடைய செய்தி ஹிரக்கலுக்கு போனதும் ஹிரக்கலோடு இருந்த தன்னுடைய சகோதரன், தன்னுடைய சகோதரன் என்ன என்று சொல்லக்கூடிய சகோதரன் சொல்லுகின்றான், மன்னரே உங்களுடைய ஆட்சிக்கு உட்பட்ட இந்த அடிமை நஜாஷி இவர் இப்படி தைரியமாக கூட கடிதம் எழுதி அவர் கொடுத்து கொண்டிருந்த எதிர்கால வரைக்கும் செலுத்தியிருந்த கப்பத்தை அந்த வரியெல்லாம் நிறுத்தினதாக தைரியமாக சொல்லியிருந்தாரே, இதுக்கெல்லாம் நீங்க விட்டு கொடுப்பீங்களா என்று சகோதரர் கேட்டார். இதெல்லாம் அம்ரே ஆட்சி யாருக்கு இந்த ஒமான் அரசருக்கு சொல்லி காட்டுகின்றார், ஆட்சியாருக்கு சொல்லி காட்டுகின்றார். அப்பொழுது ஹிரக்கல் சொன்னா தானா ஒரு மார்க்கத்தை வந்து ஹிரக்கல் இஸ்லாத்துக்கு நல்லெண்ண இருக்குது, தானா ஒரு மார்க்கத்தை அவர் தெரிவித்துட்டாரு. ஆகவே அதனை எங்களை முடிவு செய்ய முடியாது, அவருக்கு வலுக்கட்டாயப்படுத்தி மறுபடி எங்களுடைய கொள்கையில வர வேண்டும் என்று எங்களை அழைக்க முடியாது. எனக்கும் இந்த ஆட்சியுடைய மோகம் இல்லை என்றிருந்தால் நானும் அவரப்போலதான் நடந்திருப்பேன் சொல்லி என்ன சொல்றாரு. எனக்கு இந்த ஆட்சி பிரச்சனையை இதை உண்டா என்ன ஆட்சியில் இருந்து கவிழ்த்து பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க இந்த மக்கள் போவர்கள், பெரிய ஆட்சி, பெரிய ஆட்சி சாதாரண ஆட்சியில் பெரிய ஆட்சி. ஆகவே எனக்கு இந்த ஆட்சி ஆட்சி இருக்குதே பதவி மோகம் இருக்குதே இது இல்லை என்றிருந்தா நான் என்ன இந்த கொள்கையில இணைந்திருப்பேன், முகமதோட கொள்கையில நான் இணைந்திருப்பேன், கால கொள்கைன்னு சொன்னதுதானே கொள்கையில நான் இணைந்திருப்பேன். இது ஒரு பெரிய பிரச்சனை, மனிதனுக்கு பதவி மோகம், அந்தஸ்து, தொழில் இவைகளை வைத்து ஒரு மனிதன் கொள்கையில சத்தியத்தில் இருந்து விடுபடுவதாக இருந்தால் குடும்பம் இவைகளை வைத்து இது மிகப்பெரிய பிரச்சனை. யாருக்கு இருந்தது அமூசாருக்கு, அமூசாரு கவிதையாக பிரச்சாரத்தை வளர்ந்தது அழிந்து பேர் நவீன முகமது மின் கைதி அபியானின் வலிய நிதீனா لولا الملامة أو حذار من ثبتت لوجدتني سمحا بذاك مضيئا نبي فارسي بدي سنة أنا سنة محمد كنت وإن ماركم إذا كان وريك أولا كبرلاك لي مكال ودك كل شيء سنة ميكسر النمار ميكسر النمار من خير أديان بدي لولا الملامة أو حذار من ثبتت மக்கள் என்னை பழித்து அப்துல் முத்தலிபுடைய இந்த மூலாதையினுடைய கொள்கையை விட்டு விலகி சென்று உண்டேன் என்று மக்கள் என்னை பழிக்க மாட்டார்கள் என்ற அந்த நம்பிக்கை மாத்திரம் எனக்கு இருந்திருந்தால் இந்த மார்க்கத்தை நான் முழு மனதாக இயற்றிருப்பேனே என்று கவிதை வாழ்க்கை தான் கடைசி கட்டத்தில் சொல்லிட்டு அப்படியே மரணித்தவர் தான் நம்புத்தாரு. ஆகவே பதவி மோகம் மட்டும் சாதாரண அது அது அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க தெரியும் நம்ம லேசா சொன்னதுக்கு அது லேசானதல்ல அதை விட்டு கொடுக்கறது என்பது. இப்போ சில பேர்கள் இந்த வட்டியோட சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறாங்க, அந்த பெரிய சம்பளங்கள் அடித்து கொண்டு இருக்கிற நேரில் அவங்க யோசிக்கிறாங்க அதை இந்த முக்கியத்து போய் சாதாரண ஒரு தொழிலை இணைஞ்சா எப்படி நான் இந்த மேம்பேன் எப்படி ஃபேமிலியை நான் ஸ்பெண்ட் பண்ணுறது என்ற இந்த செட்டாக என்ற இந்த செலவினங்கள் என்னுடைய இந்த தொடர்புகள் என்னுடைய ஓட்ட மாற்றத்தெல்லாம் நடுக்குமே என்ற மாதிரி ஒரு பயம் மனிதர்கள் ஆற்றுகிறது. பதவியில மனத்துல அப்ப சத்தியம் உண்மை வரக்கூடிய நேரத்தில் இது மோதக்கூடிய நேரத்தில் உண்மையான ஈமான் உறுதியான தவக்குள் அந்த நம்பிக்கை ஒரு மனிதனுடைய உள்ளத்துல வர இல்லை அப்படின்னா அங்கு ஆட்டக்கான நிலைமைகள் வந்து சீராக வராது. அதனாலதான் நம்பி அவர்களுடைய துவாய் நேரத்தில் மார்க்கத்தில் ஒரு மனிதன் உறுதியாக இருக்க வேண்டும், எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் எந்த சவால்கள் இருந்தாலும் கொள்கையில ஒரு மனிதன் ஆட்டம் கண்டு கொள்ளக்கூடாது. அப்ப இந்த கைசருக்கு ஏற்பட்ட பிரச்சனை தான் காங்கிராக மரணிச்சார் கிடைச்சது, அபு தாலிப் காங்கிராக மரணிச்சார், அபு தாலிப் காங்கிராக மரணிச்சார். ஆகவே இப்படியாக சொல்லுகின்றார் யாரே இலக்கல் சொல்லி சமாதானப்படுத்தி விடுகிறார் சகோதரனை சமாதானப்படுத்தி அவருடைய போக்கில் நஜாஜி அவருடைய போக்கில் இருக்கிற இந்த மெசேஜ் யார் சொன்னாரே அம்ருபுன் அல் ஆஸ் நடந்த செய்தியை யாருக்கு இந்த ஒமான் ஆட்சியாளர்களுக்கு சொல்லி வைக்கிறார். அப்பொழுது அப்துல் மீன் கேட்கின்றார் சரி இவர் எதை கட்டளை இருக்கின்றார் எதை தடுக்கின்றார். அப்பொழுது சொல்லுகின்றார்கள் அல்லாஹுக்கு கட்டுப்பட வேண்டும், பாவங்களை செய்யக்கூடாது, நல்ல காரியங்களை செய்ய வேண்டும், குடும்பத்தை சேர்ந்து நடக்க வேண்டும், அநியாயம் செய்யக்கூடாது, சுத்து மீறக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, மதுவரத்தக்கூடாது, கற்களை முட்களை முள்ளுகளை எல்லாம் இந்த சிலைகளை எல்லாம் வணங்கக்கூடாது, சிறுவைகளுக்கு சிறப்பணிய கூடாது, எல்லாமே நல்ல விடயங்களை தான் ஏவுகின்றார். இதெல்லாம்
சாதாரண நடுத்தர ஆகவே மனிதனுடைய இயற்கையான நிலையில் வாழக்கூடிய மனிதனுடைய உள்ளம் எதெல்லாம் வெறுக்கின்றதோ அதெல்லாத்தையும் வெறுக்கின்றான். புல்லாக இதை சொல்லல, சராசரி ஒரு மனிதன் வெறுக்கக்கூடியவைகளை வெறுக்கப்படுத்தி நல்ல விடயங்களையே வந்துட்டார். முகமது காலமா அத்தனை காலம் அல்லது நல்ல செய்தானே, இந்த செய்தியில எந்த தப்பும் கிடையாது, நல்ல செய்தி. லௌகான அஹ்யுதாபிருனி அலைஹி லரக்கினா ஹத்தா நுஃமின பிமுஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிரச்சனை சகோதரனை சமாதானப்படுத்துறது, இவரு ஏற்றுக்கொள்வார் என்று சொன்னா எனக்கு முழு விருப்பம் இருக்கின்றது, ரெண்டு பேருமா சேர்ந்து அப்படியே அவங்களோட வந்து முகமதை நாங்க ஏற்றுக்கொள்வோம். அப்ப அப்புறம் உள்ளாசுக்கு ஒரு அளவு சிறப்பு சாதாரணமானவர் அல்ல, அவரு மிக முக்கியமான அவருடைய பங்களிப்புகள் பின்னால் அவங்களுக்கு தெரியும். அவரே ஒவ்வொரு முக்கியமான பிரச்சனைகளை பங்கெடுத்தவர், முக்கியமான பிரச்சனைகளை பங்கெடுத்தவர். அவங்களாக சாதாரணங்கள எகிப்தை வெற்றி கொண்டவர், அது மாத்திரமல்ல எகிப்தை பிற்காலத்தில் வெற்றி கொண்ட ஒரு முக்கியமான தளபதி. அதே போன்று இந்த ஜமாத் எல்லாம் மிக பாரிய பங்களிப்பளித்தவர் தான் அப்புறம் உள்ளாக உதாரணம். சரி, அப்ப இவங்க மிக நுணுக்கமா பேசுறாங்க. அப்ப என்ன செய்யறாங்க, இந்த பேச்சுகள் எல்லாம் கேட்டதுக்கு பின்னாடி என்னுடைய சகோதரனை நான் சமாதானப்படுத்தி அவரை இதுல ஏற்றுக்கொள்ள வச்சேன். ரெண்டு பேருமா சேர்ந்து போய் முகமதை ஏற்றுக்கொள்ளலாம். உலகின் அகி அவன் முழுகி மின் எதாகவும் என்ன செய்யறது, இந்த கொள்கையை விடுறதுக்கு என்னுடைய இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கு என்னுடைய சகோதரன் உட்பட மாட்டார் என அவருக்கு பதவி போகும், அவருக்கு இந்த ஆட்சியில் பெரிய ஆதரவு இருக்குது, அதனாலதான் நான் தெரியப்படுத்தி அவரை கொடுத்துட்டு நான் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறேன் மாதிரி சொல்றாரு. அதனால அவருக்கு பெரிய ஆதரவு இருக்கின்றது. இன்னமும் இன் அத்தம இன்னமும் இன் அத்தம. அப்ப யார் சொல்றாங்க, அம்ருல்லா சொல்றாங்க. சரி, பிரச்சனை இல்லை, அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் சொன்னால் நிறைய அவர் என்ன செய்வாங்க, அவருடைய ஆட்சியெல்லாம் கேட்க மாட்டாங்க, அந்த ஆட்சியை அவருக்கே கொடுத்துருவார், அவர் அந்த ஆட்சியை அவருக்கே கொடுத்துருவாங்க. فآخذ صدقة من غنيهم فيردها على فقيرهم. அதுக்கு முன்னாடி சொல்றாங்க இன்னொரு விஷயம், நான் வந்த வருஷத்துல என்ன செய்ய வேண்டும், சதக்காவையும் நான் எடுத்து செல்ல வேண்டும், அதையும் நேரே உங்களுடைய செல்வந்தர் கடத்துல இருந்து எடுத்து அதை உங்களுடைய வலியவர்களுக்கு மத்தியில பங்கு கொடுக்க வேண்டும், அந்த பொறுப்பு எனக்கு இருக்கின்றது. அப்பொழுது இவர் சொல்லுகின்றார், அந்த ஆட்சி வந்தால் இதெல்லாம் நடக்கும், அதான் சொல்றாங்க. இந்த ஆட்சி வந்தால் நாட்டை படைபிடிப்பதாக இருந்தால் செல்வந்தர்கள்ட்ட இருந்த சொத்தை எடுத்து வரியவர்களுக்கு அதை பங்கு கொடுக்க வேண்டும், ஜகாத்தின் அடிப்படையில் அந்த விகிதாச்சார அடிப்படையில். அப்ப சொல்றாங்க இந்த இன்னும் நல்ல ஒரு விஷயம் தானே, ஒவ்வொரு சதக்கத்து சதக்கா என்ன, நீங்க சொல்ற சதக்கா என்ன, போய் மேஜிட்டு சும்மா இருக்கக்கூடிய தண்ணியை குடிக்கக்கூடிய இந்த ஒட்டகங்கள்ல இருந்துமா நீங்க சதக்கான்னு சொல்லி ஒரு பகுதியை போய் கேட்பீங்க, நான் கேட்க மாட்டேன், எங்களோட மக்கள் வந்து இதுக்கெல்லாம் உடம்படுவாங்க, நான் கேட்க மாட்டேன், எங்களோட மக்கள் அவர்களுடைய இந்த சொத்துக்களை இப்படி சும்மா சதக்கான பேர்ல கொடுக்கறதுக்கு எல்லாம் கேட்க மாட்டாங்க. அதனால அது பிரச்சனை, அதனாலதான் இந்த காத்த மறுத்தாங்க, அதனாலதான் இந்த காத்தை மறுத்தவர்களோட சண்டைகள நேரிட்டது, மனிதனுடைய உள்ள அப்படிதான். இப்ப இதை சொன்ன நேரத்துல இதுக்கு ஒரு ஒரு வகையான ஒரு மறுப்பையும் இந்த அப்டேட் தெரிவிக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி நமக்கு ஐயாம் கொஞ்ச நாள் இந்த அப்தோட இருந்துச்சு, அப்துல் வந்து ஒரு ஆட்சியில பங்குள்ளவர், அவருடைய ஆட்சி மாளிகையான மன்னருடைய மாளிகை மாதிரி இருந்திருக்கேன். அங்க அம்ருல்லாஹ் சில காலம் இருந்துட்டு இந்த இடைப்பட்ட காலத்துல இந்த செய்திகளை வந்து சகோதரனுடைய அவைக்கு போகக்கூடிய நேரத்துல அப்து வந்து தன்னுடைய சகோதரருக்கு இந்த மெசேஜை பாஸ் பண்ணி கொண்டே இருந்தார். பாஸ் பண்ணி கொண்டே இருந்து ஒரு நாள் தினம் சகோதர தரப்பை சபைக்கு இவர் அழைச்சுவாங்க, அழைத்து செல்லப்படுகின்றார்கள். அம்ருல்லாஹ் அம்ருல்லாஹ் அழைத்து செல்லக்கூடிய நேரத்துல தன்னுடைய சகாக்கள் வந்து அவர்களுடைய இரண்டு தோள்களால் சொல்லதான் போனாங்க, அசைய விடாம விடவில்லை. அதுக்கு முன்னாடி அங்கிருந்து அவர் சொன்னார், மன்னர் சொல்லுகின்றார், அவரை விட்டு விடுங்க, அவரை விட்டு விடுங்க. நான் பக்கத்தில் வந்து உட்கார்ந்ததும் எனக்கு உட்கார விடவில்லை, என்ன அப்படியே எழுந்து நிற்கும்படியே செஞ்சாங்க. எழுந்து நின்ற நிலையிலே என்னிடத்துல கேள்வி கேட்கிறாங்க, தக்கல்ல ஹாஜர், நீங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க, உங்க மெசேஜ் சொல்லுங்க. அப்பொழுது அந்த கடிதத்தை நான் ஒப்படைத்தேன், அப்படியே அவருக்கு கொடுத்த அந்த கடிதத்தை ஒப்படைத்தேன்.
அப்ப அந்த முத்திரையை அவர்கள் நீக்கிவிட்டது, ஸ்டாம்ப் நீக்கிட்டு கடிதத்தை பார்க்கிறார். கடிதத்தை பார்த்து முழுமையாக படிச்சுட்டு என்னோட வந்த அடுத்த சகோதரன், அடுத்த சகோதரனை கையில கொடுக்கிறார். அவர் பார்க்கிற நேரத்தில் அவருடைய நிலைமை கொஞ்சம் மாறுற மாதிரி இருக்கு. அந்த கடிதத்தில் உள்ள செய்திகளை பார்க்கிற நேரத்தில் அவருக்கு அந்த கடிதத்தினால ஈர்க்கப்பட்டது போன்று வழங்குகிறது. அப்படி படித்து முடிந்ததற்கு பின்னாடி கேள்வி கேட்கிறாரு, சரி இந்த முகமது செய்தியை எடுத்து வந்த நேரத்தில் குறைச்சிகள் எப்படி நடந்து கொண்டாங்க? இன்னும் சிலர்கள் வாழ்க்கை பயிற்சி ஏற்றுக்கொண்டாங்க. நிலைமை வந்து யுத்தத்தில் யுத்த நிலைகள் அவர்கள் ஏற்றுக்கொண்டாங்க. எப்படியாவது இந்த கொள்கை அவர்கள் சரண்தான் இருக்கிறார்கள். சத்திய கொள்கையை அவர்கள் அவர்களுடைய புத்தியினால் அவர்கள் ஏற்றுக்கொண்டு புத்தியினால் அவர்கள் விளங்கி ஏற்று இந்த கொள்கையிலே அவர்கள் நுழைந்து விட்டார்கள். அவர்களுடைய வழிகாட்டை உணர்ந்து அவங்க இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இந்த பகுதியில உன்னை தவிர உங்களுடைய நாட்டுக்கு உட்பட்டவர்களை தவிர வேற யாரும் எனக்கு தெரியாது, எல்லா பேருமே இஸ்லாத்தை ஏற்றுத்தான் இருக்கின்றார்கள், ஏற்றுத்தான் இருக்கின்றார்கள். நீ மறுத்தாய் என்று சொன்னாலும் உனக்கு பிரச்சனைதான் வரப்போகின்றது, உனக்கு பிரச்சனைதான் வரப்போகின்றது. முகமதுடைய அந்த குதிரை படை வந்து உன்னுடைய ஆட்சியை உன்னுடைய இந்த பயிர் மச்சிரங்களை அழிச்சு உன்னுடைய ஆட்சியை அப்படியே வலிச்சத்தில் போயிடுவாங்க. ஆகவே பாஸ்லம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உன்னுடைய ஆட்சி அப்படியே உனக்கு தக்க வைத்துக் கொள்ளலாம், நபியவங்க அதை உனக்கு விட்டு விட்டு விடுவாங்க. இல்லை என்று சொன்னால் அந்த மக்கள் வந்து அவங்களோட சண்டையிடுவாங்க அப்படி சொல்றாங்க. அப்ப என்ன புண்ணியம் அவகாசம் தாங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு வாங்கன்னு சொல்லி திருப்பி இருப்பார். நாளைக்கு வாங்கன்னு திருப்பி இருப்பாரு. அடுத்த நாள் வந்த நேரத்தில் யாரு அம்ருல் ஆஸ் திரும்ப அப்துல் கிட்ட போறாரு, என்ன சப்போஸ் நிலைமையில ஏதாவது மாற்றம் இருக்குன்றதா என்னுடைய ஆட்சியை வேறொரு மனிதனுக்கு நான் ஒப்படைத்து விட்டேன் சொல்றேன், முகமதுக்கு நான் ஒப்படைத்து விட்டேன் சொன்னால் நான் அரபியர்களே மிக பலவீனமானவனாக ஆக்கிவிடுவேன், எனக்கு எந்த ஆட்சியும் இல்லாமல் போய்விடும். அதே நேரத்தில் அவர் மிக தூரத்தில் இருக்கிறார், அவருடைய படை என்னை வந்து அடையவும் முடியாது. அப்படித்தான் வந்து அடைந்தாலும் அவரோட சண்டையிட முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனை எனக்கு ஏற்படும். அதனால நான் நாளை அப்ப இவங்க சொல்றாங்க அப்துல்லா சொல்றாங்க, அதே உன்னுடைய விருப்பம் ஏற்றுக்கொண்டது மறுக்கிறது உன்னுடைய விருப்பம், நான் நாளைக்கு திரும்பி போக போறேன், நான் மதீனாவுக்கு திரும்பி போக போறேன் சொல்லி போட்டு வரக்கூடிய நேரத்தில் மீண்டும் இவனுக்கு இவனுடைய உள்ளம் மாறி உடனடியாக இரண்டு சகோதரர்களும் தனியாக பேசிக்கொண்டு முடிவெடுத்து வருகிறார்கள். மான முஸ்லீமா பஹாலை என்ன செய்யறதே, அவர்கள் உடனடியாக முடிவெடுத்து வருகிறார்கள். நாங்கள் இந்த முகமதை ஏற்றுக்கொள்வோம், முகமதை ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லி இருவருமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபியை நம்பி சதகாவுடைய பொருட்களையும் யாருக்கு ஒப்படைத்து விடுகிறார்கள், அம்ருல் ஆஸ்மதி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு, அவர்களும் முறையாக அந்த பொருட்களை பங்கு கொடுத்து விட்டார்கள். இப்படியாகத்தான் இந்த கடித தொடர்புகள் அதனுடைய ரிப்ளைகளும் ரியாக்ஷன்களும் இருந்தது. இதுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு ஒரு நகர்வை நோக்கி அவர்கள் வருகின்றார்கள். அதில் பல யுத்தங்கள் இன்னும் பல விடயங்களும் ஏற்பட்டது, அதை அடுத்த அமர்வுகளை பார்க்கலாம். ஆகவே இந்த ஹுதைபியா உடன்படிக்கைக்கு பின்னால் இஸ்லாமிய அந்த பிரச்சார பணியிலே ஒரு பெரிய மாற்றத்தை நபியும் தோழர்களும் கண்டார்கள். ஆகவே இது முக்கியமான வரலாற்று குறிப்பிலே மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய ஒரு சம்பவம் தான். ஹிஜ்ரி 7 கடைசி பகுதி, 8 ஆரம்ப பகுதியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேற்கொண்ட இந்த கடித தொடர்புகள் சில முக்கியமான சில விடயங்களை நாங்கள் பார்த்தோம். ஆகவே அடுத்த தொடரான விடயங்களை வரக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் பார்ப்போம். அஹ்மதுல்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.